有哪个笨不笨的那个吗？
那咪那咪是。
வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத் போதம் தத் பாத யுக்ம சரதீருஹ பிருங்கராஜம் த்ரயந்த யுக்ம க்ருத பூரி பரிஸ்ரவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமந் வேதாந்த ராமானுஜ முனி குருநாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குரு பதயோரர்ப்பித ஸ்வாத்மசாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா பிராப்த மோக்ஷாஜ்ரமந்தம் ஸ்ரீமந் வேதாந்த ராமானுஜ முனிம பரம் சம்ஸ்லயே தேசிகேந்திரம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாசயாமன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி பிரணாமம் லக்ஷ்மணமுனிஷ் பரிக்ருண்ஹாத மாமகம் ததாதயதி யத் சூக்தி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். பூமன்னு மாது பொருந்தியமார்வன் புகழ் மறிந்த பாமன்னு மாற நடிபணிந்துந்தவன் पल्कलयोर्तां मन्नबन्धविरामानुशं चरणारविन्दं नां मन्निवाय निजे सुल्लुभोमवन्नो मङ्गले சத் சம்பிரதாயமான நம்முடைய உபய வேதாந்த சம்பிரதாயத்தின் குரு பரம்பரா பிரபாவத்தை அனுபவிக்க தொடங்கி நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய பிரதமாச்சாரியன் சாட்சாத் சர்வேஸ்வரன் ஸ்ரீஹப்பதி பெருமாள்தான். ஸ்ரீமன்னாராயணன் நமக்கு முதலாச்சாரியன், பிராட்டி விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், ஸ்ரீமன் ஆதமுனிகள் உயர்கொண்டார், மணக்கால் நம்பி ஆளவந்தார், பெரிய நம்பிகள் என்று எப்படி உயர்ந்த நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில ஸ்ரீபாஷ்யகாரர் பெரிய நம்பிகளுக்கு சிஷ்யராய் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஸ்தாபகராக தர்ஜன ஸ்தாபகர் என்றதான ஒரு அசாதாரணமான திருநாமத்தோட மகா வைபவத்தோட பெருமாள் திருவடியும் கூட இரண்டாம் பட்சம் என்று சொல்லும்படியாக அனுகல்பூத முரபித்பதம் சதாம் அஜஹத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் என்று சாக்ஷா ஸ்ரீபாஷ்யகாரருடைய திருவடிகள் தான் நமக்கு முதலில் பரமபிராபியம் என்று சொல்ல வேண்டும்படியாக அப்படி ஒரு உயர்ந்த ஆச்சாரியராக மகாபிரபாவத்தோட எழுந்தருளிருந்தார். ஸ்ரீபாஷ்யகாரர் அவதரிச்சது இன்றைய இங்கிலீஷ் கணக்கு பிரகாரம் சொன்னால் 1017வது வருஷம், 4119வது கலிவருஷம், சித்திர மாதம் திருவாதிரை திருநக்ஷத்திரத்திலே ஸ்ரீபாஷ்யகாரருடையதான திவ்ய அவதாரம் பஞ்சமி திதி. பாஷ்யகாரர் அவதரிச்சு இப்பொழுது 1000 வருஷங்களுக்கு 6 வருஷம் குறவா இருக்கு. அந்த 1000வது வருஷம் வரப்போகிறது, எல்லாரும் விசேஷமாக கொண்டாட போகிறோம். அந்த ஸ்ரீபாஷ்யகாரர் இப்படி 1000 வருஷங்களாக நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரே பிரதான ஆச்சாரியன் என்று சொல்லும்படியாக பாஷ்யகாரருடைய திருமுடி சம்பந்தத்தினாலே அவருக்கு முன்னான ஆச்சாரியர்களுக்கு ஏற்றம் சொல்ல வேணும், பாஷ்யகாரருடைய திருவடி சம்பந்தத்தினாலே அவருக்கு பின்னான ஆச்சாரியர்களுக்கு ஏற்றம் சொல்ல வேணும் என்று அப்படி ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஸ்ரீபாஷ்யகாரரை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு பிரதான ஆச்சாரியனாக போற்றி வந்தார்கள். அதனாலே நமக்கெல்லாம் க்ஷேமம் என்பதையும் ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுத்த பிரகாரம் அனுபவித்தோம். பாஷ்யகாரருடையதான சரித்திரத்தை பல பிரகாரமாக பார்த்தோம். பாஷ்யகாரருடைய திருநாம வைபவம், பாஷ்யகாரருடைய சித்தாந்தத்துக்கு அவர் என்ன உபதேசம் பண்ணார் என்றதையும் பார்த்தோம். இப்படி பல பிரகாரங்களை அனுபவிக்க ஆரம்பித்தோம். ஆரம்பித்து இப்போ சில மாதங்களே ஆயிடுத்து. அந்த அளவில் அங்கே விஷயம் அமோகமாக நிறைய சமுத்திரம் போல. இப்படி ஸ்ரீ தேசிகன் அனுபவித்தார், சகல ஜெயதி சகல வித்யா வாகினி ஜன்மசீலா ஜனிபத பரிவருத்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி சாகி நிகில குமதி மாயா சர்வரி பாலசூரியா நிகம ஜலதிவேலா பூர்ணச்சந்திரோ யதீந்திரா என்று யதிராஜ சப்தத்திலே பல பிரகாரமாக ஸ்ரீபாஷ்யகாரருடைய பெருமையை தேசிகன் காட்டி கொடுத்தார். ராமானுஜனுத்தந்தாதிலே ராமானுஜர் எழுந்தருள் இருந்த காலத்திலேயே அவருடைய முக்கிய சிஷர்களில் ஒருத்தரான திருவரங்கத்தமுதனார் ராமானுஜருடைய வைபவத்தை நூத்தந்தாதியாக அருளி செய்து அதை பாஷ்யகாரரிடமே ஒப்புதல் பெற்று நம்முடைய திவ்ய பிரபந்தத்திலே நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாரும் இன்றைக்கும் நமக்கு 4000 ஒரு அம்சமாக பிரபன்னாளுடைய காயத்ரின்னு சொல்லும்படியாக அப்படி வசந்த ராமானுஜனுத்தந்தாதிய ஆச்சாரியால் கொடுத்திருக்கா. இப்போ ஏற்பட்ட ராமானுஜருடையதான வைபவத்தினாலே ராமானுஜ தரிசனம் என்று சொல்லும்படியாக எம்பெருமானாருடைய தரிசனம்னு சொல்லும்படியாக உபய விபூதியமே நித்திய விபூதியும் லீலா விபூதியும் மொத்த சமஸ்தமும் பெருமாளுடையது இல்லை, இனிமேல் எல்லாம் எம்பெருமானாருடையது தான் என்று திருவரங்கன் தம்முடைய திருவாக்குனாலே இவரை உடையவர் என்று அப்படி ஒரு பெரிய பிருதம் கொடுத்தார் என்றெல்லாம் கூட அனுபவிச்சோம். அப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்யகாரர் நமக்கு குறிப்பாக ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் என்ன உபதேசிச்சு வச்சிருக்கார் என்பதை அவசியம் தெரிஞ்சுட்டு தான் நாம் நம்ம சம்பிரதாயத்தை என்னன்னு ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். அதனால இன்னைக்கு நம்ம பாஷ்யகாரர் நமக்கு என்ன குறிப்பாக ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் என்ன அவசியம் தெரிந்து கொள்ள வேணும், என்ன அனுட்டிக்க வேணும், எப்படி இருக்க வேணும் என்று அவர் ஒரு கட்டளைப்படுத்தி வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் கட்டுக்கோப்பு குலையாம மேலும் அபிவிருத்தியாக வேணும், ஸ்ரீ வைஷ்ணவால் எல்லாரும் எப்பவும் இங்கேயும் க்ஷேமத்தை அடைஞ்சு ஆத்ம க்ஷேமத்தையும் அடைஞ்சு பகவத் கைங்கரியத்தை சாஸ்வதமாக இங்கேயும் ஆத்மா மோக்ஷமடைந்து அங்கேயும் மோக்ஷ சாம்ராஜ்யத்தில் குறைவில்லாமல் பகவானோடே கலந்து நின்று எப்படி அந்த ஆத்மாவுக்கு ஒரு எல்லா பிரயோஜனமும் கிடைக்கணும் அப்படின்றத அதுக்காக நமக்கு என்ன உபதேசம் பண்ணி வச்சுருக்கான்றத அவசியம் இப்பொழுது பார்க்கணும். இது தெரிஞ்சின்றாதான் நாம் நம்ம ராமானுஜரையும் ராமானுஜ சித்தாந்தத்தையும் தெரிஞ்சுட்டோம்னு அர்த்தம். ராமானுஜருடைய சரித்திரங்களை அனுபவிக்கிறது, ராமானுஜருடைய பகவத் பக்தியை அனுபவிக்கிறது, ஆழ்வாரிடத்திலே அவர் ஈடுபட்டதை அனுபவிக்கிறது, ஆச்சாரியாரிடத்திலே அவர் ஈடுபட்டதை அனுபவிக்கிறது, பொதுவாக இந்த சத் சம்பிரதாயத்தினுடைய சித்தாந்த கருத்துக்களிலே அவர் ஈடுபட்டது. இதனாலே இதையெல்லாம் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த வைஷ்ணவத்துவத்தை பிரச்சாரப்படுத்துறதுலே அவருக்கு இருந்த ஈடுபாடு இப்படி பல பிரகாரமாக நாம் ராமானுஜரை அனுபவித்தாலும் அந்த வைஷ்ணவத்துவம் என்பது எப்படி கட்டுக்கோப்பு குறையாமல் இருக்கணும், அது எப்படி ஒரு பெரிய மகாநிதி மகா சொத்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும், அது பெருமாள் போலே ரொம்பவும் பெரிய அவசியமான சொத்து என்பதை உணர வேண்டும், நாம் கடைபிடிக்க வேண்டும்னு சொல்லி கொடுத்த ரீதியை இன்னைக்கு நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதில் பாஷ்யக்காரர் அவசியமாக உபதேசித்தது அவருடைய கிரந்தங்களை சேவிச்சும் அவருடைய அனுஷ்டானங்களினாலேயும் அவருடைய சரித்திரங்களினாலேயும் அவர் அவருடைய சிஷ்யர்களுக்கு உபதேசித்து வைத்ததான சத் சம்பிரதாயத்தினாலேயும் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று பார்த்தால் அதை ஒரு 10 விஷயத்தை முக்கியமாக உபதேசம் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதில் முதல்ல அவர் உபதேசித்ததான விஷயத்தில் ரொம்பவும் அவசியமானது ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தவறாமல் கடைபிடித்து எல்லாரும் கொஞ்சமும் ஒரு பாபம் என்பதே இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கணும்னா அதுக்கு அவர் முதல்ல உபதேசித்தது ஆச்சாரிய சமாசிரயணம். ஆச்சாரியரிடத்திலே சமாசிரயிக்க வேண்டியது ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவசியம். அதில் பிராமணன்தான் அப்ராமணன்தான் என்றதான வித்தியாசம் இல்லாமல் மொத்த பேர் அது எந்த ஜாதியை சேர்ந்தவாளாக இருந்தாலும் சரி மலச்சாதியாக இருந்தாலும் கூட அவளும் கூட ஆச்சாரிய சம்பந்தத்தை அவசியம் பெற வேணும். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் என்றது எப்படி பெற்றுக்கிறதுன்னு அதை சமாசிரேணம்னும் பஞ்சசம்ஸ்காரம்னும் இப்போ சொல்கிறோமே அந்த பஞ்சசம்ஸ்காரம் என்று சொல்லும்படியான சம்ஸ்காரங்களை ஆச்சாரியரிடத்திலும் அவரவர் ஜாதிக்கு தகுந்தா போலே அவசியம் பெற்றுக்க வேணும். இதில் ஆண்கள் என்னும் பெண்கள் என்னும் பிராமணனும் அப்பிராமணனும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் மொத்த பேருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்கிறதான பெரிய ஒரு மதிப்பு வரவணும். பாஷ்யக்காரர் என்ன சொல்லிக் கொடுத்தார், பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் சூத்ரன் என்பது வர்ணாசிரம தர்மத்துக்கு தகுந்தா போலே சில ஏற்றங்கள் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் யாராக இருந்தாலும் அவாவாளுடைய வர்ணாசிரமத்தை அனுஷ்டிக்கிறவனாக இருந்தான்னா அந்தந்த தர்மத்தில் நிலை நின்று மிகவும் ஊற்றத்தோட தவறாமல் இருந்தான்னா அந்தந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிற அந்தந்த ஜாதிக்காரன் சாட்சாத்து ஓ பெரிய ரிஷி போலத்தான்னு அது வேத வைதிக சாஸ்திரங்களிலே சித்தந்தான். ஆனால் இருந்தாலும் பூர்வ பூர்வோ ஜன்மதஸ்ரேயான் என்று ஆபஸ்தம்பாதி மகர்ஷிகள் சொன்னா போலே பிராமணாள் வர்ணாசிரம தர்மங்களிலே பார்த்தா பிராமணாள் வசந்தவாத்தா. ஆனால் அந்த பிராமணாள் அப்ராமணன்றது வர்ணாசிரம தர்மத்தில் தான் ஏற்றத்தாழ்வு உண்டே ஒழிய அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்கிறதான இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே பகவானுக்கு சொத்து பகவானுடைய தாசன் ஸ்ரீ வைஷ்ணவன் என்றதான இந்த பெருமை இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பெருமை தான். இதில் வித்தியாசமே கிடையாது. யாருக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இருக்கோ ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இருக்கோ அவளுடைய பெருமை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எந்த ஜாதிக்காராளாக இருந்தாலும் அவளிடத்துல பணம்னு இருந்ததுன்னா சொத்துன்னு இருந்ததுன்னா அவன் ஜாதிய வச்சு அவனை எடை போடுறதை விட அவன் பணத்தை வச்சு மதிக்கிறதுன்றது எப்படி நமக்கு பொதுவாக சமுதாயத்துல வழக்கமோ, அவன் பணக்காரன்னு சொன்னாலே பணக்காரனுக்கு உண்டான தனி அந்தஸ்தை எல்லா ஜாதிக்காராலும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறான். அதே போல எல்லா ஜாதிக்காராலும் இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் அப்படிங்கிற ஒரு சொத்து, பெருமாளுடைய தாசன்ங்கிற ஒரு ஒரு பிருதம் இருந்ததுன்னா, அந்த ஒரு டைட்டில் இருக்கு, ஸ்ரீ வைஷ்ணவத்துவம்ங்கிற டைட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்ரீ வைஷ்ணவன் என்கிற டைட்டிலானது எப்படி பணம் இருந்தா ஒரு தனி அந்தஸ்து உண்டோ, அது போல ஸ்ரீ வைஷ்ணவன் என்கிறதான ஒரு தனி அந்தஸ்து, அது இந்த ஜாதியெல்லாம் கடந்து நிற்கக்கூடியதான ஒரு தனி பெருமை அது. அந்த ஸ்ரீ வைஷ்ணவனாகிறவன் தோ என்று இந்த சரீரத்தை விட்டான்னா அடுத்தது அந்த முக்தாத்மாக்களும் நித்தியாத்மாக்களும் பெருமாளும் பிராட்டியும் எழுந்தவர்கள் இருக்கிறதான பெரிய அந்த ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலே அவனுக்கு வித்தியாசம் இல்லாமல் பழகக்கூடிய அந்த அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்து இதோன்னு காத்துருக்கு. அப்படி காத்துருக்கக்கூடிய பெருமையுடையவன் பெருமாள் தன்னுடைய குழந்தைன்னு அபிமானிக்கும்படியான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கிற பட்சத்துல அந்த ஜாதியெல்லாம் கடந்து அவளுக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஆனா அந்த மதிப்பு இருக்குன்றதுனாலயே யாரும் வர்ணாசிரம தர்மத்தில விட்டு கொடுத்து பிராமணன் அப்பிராமணன் எல்லாம் வித்தியாசம் இல்லாம கலந்துட முடியாது. எந்த அளவுக்கு அவளோட கலந்துக்கணுமோ கலந்துக்கணும், எந்த அளவுக்கு அவளை ஸ்ரீ வைஷ்ணவாளா கொஞ்சம் கூட குறையாம மதிக்கணுமோ மதிக்கணும் என்பதாக முதல்ல அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்கிறது பெரிய அந்தஸ்து. அது பிராமண தர்ம பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்ரால்னு வர்ணாசிரம தர்மத்தை காட்டிலும் ஒரு விலட்சணமான ஒரு பெரிய ஒரு மதிப்பு. அது ஒரு பவித்திரமானது. அந்த பவித்திரத்தை அவ்வளவு பரிசுத்திய ஒவ்வொருத்தரும் பெற வேணும். அந்த ஒவ்வொருத்தரும் பெறுவதற்காக அவர்கள் ஆச்சாரியாளுடைய ஆசிரயிக்க வேணும். இப்படி ஆசிரயிக்கிறதுனாலே அவளுக்கு கிடைக்கக்கூடிய முதல் நன்மை என்னென்ன, ஒரு ரெண்டு நன்மைகள். முதல் நன்மை என்ன, எப்பொழுது ஒரு ஜீவன் ஆச்சாரிய சம்பந்தத்தை அடைஞ்சு அந்த சமாசிரயணம் என்கிறதான சங்க சக்கர தாரணாதிகளை பண்ணிக்கிறானோ, அந்த க்ஷணத்திலிருந்து அவன் யமனுடைய ராஜ்யத்திலிருந்து விடுபட்டுறான். பரிகர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்யநாம் ந வைஷ்ணவானாம் என்று யமனே சாசனம் பண்ணி கொடுத்துருக்கான். இந்த யார் ஆச்சாரிய சம்பந்தத்தை அடைஞ்சுடுறாளோ அவ அதுக்கப்புறம் அவன் யமனுடையதான ராஜ்யத்திலிருந்து பரிபூர்ணமா விடுபட்டு வர்றான். இது முதல் லாபம். இது ஒரு ஜீவாத்மாவுக்கு பரம லாபம். ரெண்டாவது, இந்த ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறவன் தான் வைஷ்ணவ தாசனாக பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவனாக தான் அனுஷ்டிக்க கூடியதான எந்த ஒரு நித்திய நைமித்திக கர்மாக்கள்லாம் இருக்க, இந்த அனுஷ்டானங்கள் இருக்கான். இந்த அனுஷ்டானங்கள்லாம் அது எதுக்கு உண்டானதான தேவரிஷி பித்திருக்களுக்காக செய்கிறோம் இல்லையா, அந்த தேவரிஷி பித்திருக்களுக்கெல்லாம் உண்மையான திருப்தியை ஏற்படுத்தி இவன் அனுஷ்டானத்தை நன்னா பண்ணதாகவும் அதனாலே இவனுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல க்ஷேமங்களும், அந்த கர்மா பூர்த்தியாருது சுத்தமா பூர்த்தியாருது தேவரிஷி பித்திருக்களுக்கு திருப்தியா பூர்த்தியாருதுன்றது எப்போன்னா இந்த ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டதுனால்தான். அதனாலே சமாசிரயணம் என்பது ரொம்ப முக்கியம். அதுல பஞ்ச சம்ஸ்காரம் என்று சொல்வது இந்த சமாசிரயணம். சங்க சக்கரதாரணத்திலே ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்கிற மந்திரங்கள் ரொம்ப உசந்தது. இதை விட உசந்த மந்திரங்கள் இந்த பிரபஞ்சத்துல இந்த வேத சமுத்திரத்துல கிடையாது. அப்படி அப்பேற்பட்ட உசந்த மந்திரங்களை ஆச்சாரியர் சொல்லிக் கொடுக்கிறார். அதை அனுசந்தானம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. அதனாலே வரக்கூடிய எல்லா நன்மைகளும் இந்த பஞ்சசம்ஸ்காரத்தினால்தான், சமாசிரயணத்தினால்தான். அதனாலே முதல்ல ஜீவாத்மா ஒவ்வொருத்தரும் பெற வேண்டியது இந்த பஞ்சசம்ஸ்காரம். இதில் ஆண் பெண் என்று வித்தியாசம் கிடையாது. பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன் சூத்ரன் பஞ்சமன் என்கிறதான வித்தியாசம் கிடையாது. அத்தனை பேரும் பெற்றுக்கணும். ஏன்னா அத்தனை பேரும் மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு உரியவர்கள். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் மோட்சத்துக்கு உரியவன், இப்பொழுதே உரியவன், இந்த க்ஷணத்திலே உரியவன், இந்த ஜென்மத்திலேயே உரியவன் என்பதாக முதல்ல ஒரு உயர்ந்த தத்துவத்தை ஸ்ரீபாஷ்யகாரன் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அந்த க்ஷணத்திலேயே அந்த ஜென்மத்திலேயே மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு உரியவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சித்தாந்தம் கிடையாது. எல்லாரும் ரொம்ப வசத்தியான பெரிய பெரிய தர்மங்களை அனுஷ்டிச்சு பெரிய யோகீஸ்வரர்களாயிருந்து, இல்லைன்னா அந்தந்த சம்பிரதாயத்திலேயே ஒரு பெரிய சாமியாராக இருந்தால் தான் அவள்லாம் மோட்சத்துக்கு போக முடியும்னு தான் எல்லாருமே சொல்லி வச்சுருக்கா. மற்ற சித்தாந்தங்கள்லாம் அப்படித்தான், அதுவும் விசேஷமாக வைதிகத்தை ஆதரிக்கிற சித்தாந்தங்கள் அப்படித்தான் சொல்கிறது. அப்படி இருக்கச்சே இல்லை, வைதிகத்திலையும் வேத சம்பிரதாயம் எல்லாருக்கும் உண்டு, ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் இதோன்னு எம்பெருமானை போய் அடையிறதுக்கு உண்டான உரிமையோடு இருக்கிறவன் இருக்கிற நிலையிலேயே அவன் எம்பெருமானுக்கு உரியவன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த ஜீவாத்மாக்களுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு பெருமையை, அவளுக்கு உள்ள ஒரு உரிமையை எல்லாருக்கும் காட்டி கொடுத்தவர் ஸ்ரீ ராமானுஜர் தான். ஆனால் இந்த சமாசீனம்னு இருக்க, இந்த சமாசீனம் ஆண்கள் மாத்திரம்தான் பண்ணிக்கணும்னு நினச்சிடக்கூடாது, ஸ்திரீகள் அவசியம் பண்ணிக்கணும். புருஷால் எப்போ பண்ணிக்கணும், ஸ்திரீகள் எப்போ பண்ணிக்கணும்னு பாஷ்யகார சம்பிரதாயத்திலே நம்ம ஆச்சாரியால் என்ன சொல்லி கொடுத்துருக்கான்றதையும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. புருஷால் சமாசீனம் என்பதை அந்த உபநயனமான சில காலத்திலேயே உடனே அவசியம் எவ்வளவு சீக்கிரம் பண்ணிக்க முடியுமையோ பண்ணிக்கணும். அதே போல ஸ்திரீகள் விவாகமான உடனேயேன்னு எப்போன்னா ஆத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி அவளை ஸ்ரீ வைஷ்ணவத்தை அவளுக்கு பெற்று கொடுத்துடணும். அதனால ஸ்திரீகள் எப்போ சமாசீனம் பண்ணிக்கணும்னா கல்யாணமாய் ஆத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடியே சமாசீனம் பண்ணிக்கணும். சமாசீனம் பண்ணிண்டாத்தான் ஆத்துக்கு அழைக்கணும் அப்படிங்கிறது தான் வைஷ்ணவ சித்தாந்தம். இதை இப்போ நிறைய பேர் மறந்து போயிட்டா, இது தெரியவே தெரியாமல் போயிடுது. இது எதுக்காகனா ரெண்டு பேரும் ஸ்ரீ வைஷ்ணவாளாக இருக்கணும், தாம்பத்தியத்துக்கும் ரெண்டு பேரும் ஸ்ரீ வைஷ்ணவாளா இருக்கணும். இதுல அவைஷ்ணவம் கொஞ்சம் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரக்கூடாது, கலக்கக்கூடாது. அந்த பிறக்கிற குழந்தை பிறக்கச்சேவே ஸ்ரீ வைஷ்ணவாருடைய குழந்தையா பிறக்கணும். அப்படி பிறந்தாதான் அந்த குழந்தைய பெருமாள் பிறக்கச்சேவே நம் குழந்தைன்னு கட்டாட்சிகிறார். இதுக்கு கட்டாட்சிக்கிறார், இதுக்கு ஜாயமான கட்டாட்சம்னு பேர். ஸ்ரீ பாரதத்திலே வியாச பகவான் இந்த ஜாயமான கட்டாட்சத்தை ரொம்ப முக்கிய விஷயமா சொல்றார். ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் அஜாயமான கடாட்சம் ரொம்ப அவசியமா சொல்றார். அது என்ன அவசியம்னா, ஜாயமானம் ஹி புருஷம் யம் பஷ்யேன் மதுசூதனஹ சாத்விக சது விஜ்ஞேயஹ சவை மோக்ஷார்த்த சிந்தகஹ பஷ்யத்யேனும் ஜாயமானம் பிரம்மா ருத்ரோதவா புனஹ ரஜசா தமசா ஜாஸ்ய மானசம் சமபிப்ளுதம் என்பதா சொல்றார். ஒரு குழந்தை பிறக்கச்சே அந்த குழந்தையே இந்த குழந்தை நம்மவா குழந்தை, நம்ம சேர்ந்த குழந்தைன்னு பெருமாள் மட்டும் கட்டாட்சிக்கணும். பெருமாள் மட்டும் கட்டாட்சிச்சாதான் அந்த குழந்தை இன்னும் உத்தமமான சாத்விகமான பகவத்பக்தியோட மோட்சத்தை ஆசைப்படக்கூடிய குழந்தையா, தப்பு செய்யாத குழந்தையா பிறந்து வளர்ந்து நன்னாயிருந்து மேற்கொண்டு அவனும் எப்படி அவ பெரியவா எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அவனும் இருந்து நல்ல கதைக்கு போய் சேருவான். அந்த ஜாயமான கடாட்சம் என்பது எப்படின்னா, அவள் அப்பா அம்மாக்கள் ஸ்ரீ வைஷ்ணவாளாக இருந்து அப்போ பிறக்கிற அவளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான் இந்த ஒரு பெருமை வருது, இந்த ஒரு ஒரு வாய்ப்பே கிடைக்கிறது. அங்கேயே ஸ்லோகத்தில் சொல்கிறார், எப்பொழுது இந்த குழந்தைய பிறக்கச்சே பெருமாள் கடாட்சிக்காமல் விலகி நின்றுட்டோ, இல்லை பிரம்மருத்ராதிகள் இப்படி எத்தனையோ தேவதைகள்லாம் இருக்காளே அவள்லாம் இந்த குழந்தைய வந்து பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, முதல் கட்டாட்சம் அவளுடையதாக இருந்துருத்துனேன், அப்புறம் இந்த குழந்தை உருப்படுறது ரொம்ப கஷ்டம். இது நிச்சயமாக அது பொறுக்கையாக தான் இருக்கும், அசத்தாக தான் இருக்கும், பகவத்பக்தி இல்லாமல் இருக்கும், மோட்சம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும் என்று சாதிக்கிறார் வியாச பகவான். இப்படி இதை விஷயங்கள்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தானா, அந்த ஆச்சாரிய சம்பந்தம் என்பது ஒருத்தனுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கூட அவள் அப்பா அம்மா கிட்டேயே அது இருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தையானது அந்த பகவான் தொண்டடிப்படியாழ் சாதிக்கிற போதே அழியன் நம் பையல் என்னார் அம்மவோ கொடியவாரேன்னு, இந்த குழந்தை நம் குழந்தைன்னு பெருமாள் தீர்மானிக்க அவர் அப்படி அனுகிரகிக்காம போயிட்டானா அப்புறம் இந்த ஆத்மா என்னத்தை ஆக போகிறது. இது எங்கேயோ எத்தனையோ கஷ்டங்களை பட்டுண்டு எத்தனை நரகத்தில் போய் சுத்தின்னு வரப்போகிறது. எப்போ பெருமாள் நம்ம குழந்தை நினச்சிட்டாரோ அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு நரகமே கிடையாது, கஷ்டமே கிடையாது. ஆக இந்த இப்படி ஸ்ரீபாஷிகாரர் இந்த ஸ்ரீ புருஷால் ஆச்சாரிய சம்பந்தத்தை எப்ப பெற்றுடணும்னா, புருஷால் உபநயனமான சில காலத்திலேயே பெற்றுடணும். என்ன அவளுக்கு நிறைய தேவரிஷி பித்ருக்களுக்கு உண்டானதான திருப்தியை பண்ணி வைக்க வேண்டிய அனுஷ்டானங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அவ தேவர்களுக்கும் பிதர்களுக்கும் இவா பண்ற இந்த கர்மா வந்து பூர்ண திருப்தியை கொடுக்கணும்னா, இவாளுக்கு சுத்தியை கொடுக்கணும்னா, சரீரத்துக்கு ஒரு சுத்தியை கொடுக்கணும், கர்மாவளி ஒரு சுத்தியை கொடுக்கணும்னா, அவள் அப்படியே சமாசீனம் பண்ணிட்டு விடணும். ஸ்ரீகளும் கல்யாணமான உடனேயே ஆத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சமாசீனம் பண்ணிட்டு விடணும். அப்படி இல்லைன்னா அவளுடைய அவளுக்கு பிறக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கே ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இல்லாம போறது. அதுக்கப்புறம் என்ன அதிர்ஷ்டத்தினாலே அந்த குழந்தைக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு கிடைச்சதுன்னா, அது அடுத்த அது அடுத்த விஷயமும், அது அடுத்த ஒரு பாக்கியம். அது இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினால இவன் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் இருக்கே, அப்பத்தான் பெருமாள் இந்த இந்த ஒரு ஜீவன் பண்ற கைங்கரியத்தை ஏத்துக்கிறார். இல்லைன்னா இந்த ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவன் கைங்கரியத்தை ஏத்துக்கிறதே கிடையாது. இதை ஸ்ரீமத் குழந்தை ஆண்டவன் அழகா எடுத்து காட்டுவார். ஸ்ரீமத் ராமாயணத்திலே பெருமாள் குகனுடைய சிங்கிவேரபுரம் அப்படிங்கிற இடத்துக்கும் போனார், சபரியனுடைய ஆசிரமத்துக்கும் போனார். அது சிங்கிவேரபுரத்துக்கு போச்சே குகனம் நிறைய பெருமாள் சாப்பிட்றதுக்கு நிறைய கொண்டு வந்து கொடுக்குறான். அவசியம் சாப்பிடணும், பெருமாள் சாப்பிடாம வந்திருக்கார். அதுவும் ரெண்டு நாளாக சாப்பிடாம வந்திருக்கார். அவன் ரொம்ப பசியோடு இருப்பார்ன்றதுனாலே நல்ல வஸ்துக்களாக கொண்டு போய் கொடுக்குறான் பெருமாளுக்கு. பெருமாள் குகன் கொடுத்ததை சாப்பிடவே இல்லை. ஆட்டம் இருக்கட்டும், இப்போ நாகம்மத்தே பிரதிகிரகே அப்படின்னு நான்லாம் வாங்கி சாப்பிட்றது கிடையாது, இன்னொருத்தருக்கிட்டேன்னு வாங்கி சாப்பிட்றது கிடையாது. நான்லாம் க்ஷத்ரியாள், அது சொந்தமாக சம்பாதிச்சு தான் சாப்பிடணும், வேண்டான்னுட்டேன். இதே சபரியனுடைய ஆசிரமத்துக்கு போச்சு, அவர் கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டேன். அவன் சபரியும் வேடு வச்சு தான், குகனும் வேடுவனும் தான். ஒரு வேடுவன் கொடுத்தத வேண்டான்னு சொல்லிட்டு அது சபரி கொடுத்ததை மாத்திரம் வாங்கி சாப்பிடலாமா? எதுக்காக ஆண்டவன் அப்படி பரிகாசமாக சொல்லும்? இது அயோத்தி கிட்ட இருக்கு, யாரன்னா பார்த்துட்டு போறா, குகன் கொடுத்தது சாப்பிட்டுட்டாருன்னு, அதனால அவளுக்கா வேண்டான்னு சொல்லிவிட்டாரா? சபரி ஆசிரமம்னா அது எங்கேயோ இருக்கு, யாரும் பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு அவாத்தில் வாங்கி சாப்பிட்டுட்டாரா? என்ன அர்த்தம்னா, அது அர்த்தம் இல்லை. சபரி ஆச்சாரிய சம்பந்தம் உடையவோ, ஆச்சாரிய சம்பந்தம் உடையவோ கொடுத்ததா, அதனால அவள் உச்சிதமான பதார்த்தங்களை கொடுத்தா, பழங்கள் முதலான உச்சித பதார்த்தங்களை கொடுத்தா வாங்கி சாப்பிட்டார். ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறவா கொடுத்தா பெருமாள் ஆசையாக வாங்கி சாப்பிடுவார். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவா கொடுத்தா எவ்வளவு ஆசையாக கொடுத்தாலும் இருக்கட்டும்னு அதை ஆசையாக விளக்கிடுவார், அவ்வளோதான். என்றது தான் இந்த குகனுடைய சரித்திரமும் சபரியனுடைய விருத்தாந்தமும் காட்டுறதுன்னு சாதிப்பார். அதனால ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் தான் நாம் பெருமாளுக்கு உண்மையிலேயே எந்த ஒரு சந்தோஷத்தையும் உண்டாக்க முடியும், திருப்தியும் உண்டாக்க முடியும். பெருமாளுக்கு திருப்தியாக இருக்கிறது தான் ஜீவனுக்கு ஸ்வரூபம். இது எதையோ ஆசைப்பட்டு என்னென்னமோ வேணும்னு சொல்லி எதையோ காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறது, இது வாஸ்தவத்திலே ஸ்வரூபம்னு, இதெல்லாம் சரீரத்தினாலே ஏற்பட்டதான தாவு, அதனுடைய விருப்பு வெறுப்பு, அதனுடையதான ஆங்காரம், அதனுடையதான தேவைகளுக்காக அல்லாட்டமே. அப்படி பெருமாள் திருப்திக்காக வாழறது தான் ஜீவாத்மாவுக்கு ஞானானந்தமயமான சுத்தமான ஜீவாத்மாவுக்கு இயற்கையான தேவை, இயற்கையான பிடிப்பு என்று இத சாஸ்திரங்கள் சொல்லியிருக்க. அப்படி பெருமாளுக்கு இயற்கையா திருப்தியை உண்டாக்கணும்னா இது ஆச்சாரிய சம்பந்தத்தினால்தான். அதனால இப்படி ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றுண்டவா, அந்த ஆச்சாரியனாக்கும் நமக்கு என்று இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை, இவ்வளவு ஒரு பெரிய ஒரு யோக்கியதைய, இவ்வளவு ஒரு பெரிய ஒரு நன்மையை செஞ்சு கொடுத்தார் அப்படிங்கிறதுனாலே, அந்த ஆச்சாரியனும் சாட்சாத்து பெருமாள் தான். அந்த ஆச்சாரியனுடைய உருவத்துக்குள்ளே வந்து நின்று எப்படி ஒரு கோவிலுக்குள்ளே இல்லை விக்கிரகத்துக்குள்ளே பெருமாள் எழுந்தருளி இருந்து சேதனர்கள் அனுகிரகிக்கிறாரோ, அதே போல தான் ஆச்சாரியருக்குள்ளே வந்து எழுந்தருளி இருந்து நமக்கு அனுகிரகிச்சார் அப்படிங்கிறதுனாலே, ஆச்சாரியர் தான் நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்துக்கும் முதல் காரணம். நம்முடைய அனுஷ்டானத்துக்கு உண்டான யோக்கியதையை கொடுத்தவர் ஆச்சாரியர். நாம் நம்முடைய குடுத்தனம் பண்றதுக்கு உண்டான யோகியதையை கொடுத்தவர் ஆச்சாரியர் தான். நாம் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களை பண்றதுக்கு உண்டான யோகியதை கொடுத்தவர் ஆச்சாரியர் தான். அந்த கைங்கரியங்களும் நித்தியானுஷ்டானம்னு சொல்லும்படியாக காத்தால் ஆரம்பிச்சு ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் எல்லா அனுஷ்டானத்துக்கும் அந்த அனுஷ்டானத்துக்கு சுத்தியை கொடுத்தவர் ஆச்சாரியர் தான்றதுனாலே, ஆச்சாரிய சம்பந்தமானது ஒரு ஜீவாத்மாவுக்கு பிறந்ததுலேருந்து இன்னும் கேட்டானா பெருமாளுக்கு அதை சமர்ப்பிச்சு அந்த சமர்ப்பணத்தை தான் சாப்பிடணும்ன்றதுனாலே, அதுவும் ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறவா தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியும்ன்றதுனாலே, நாம் சாப்பிட்ற ஆகாரம் கூட அது உண்மையான நல்ல சுத்தமான பகவத் பிரசாதமாக இருக்கணும்னா, இந்த சாதம் பிரசாதமாய் நாம் சாப்பிட முடியும்னா அதுவும் ஆச்சாரியனால தான். ஆக இப்படி அது பிறக்கிறதுக்கும் முன்னாடி ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கணும், அது பிறந்த உடனேயும் ஆச்சாரிய சம்பந்தத்தை உடனே சீக்கிரம் அடைஞ்சிடணும். நமக்கு நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணுறதும் இன்னும் குடும்பம் நடத்துறதும் நாம் சாப்பிட்றதும் அது படுத்துக்கச்சே கூட யோகம்னு சொல்லும்படியாக பகவானை தியானம் பண்ணிட்டு படுத்துக்கச்சே அந்த யோகம் அப்படிங்கிறதான அந்த சங்கல்பம் பண்ணிக்கச்சே, அதுவும் ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறவா பண்ணிக்கிறது தான் பண்ண முடியும், மற்றவாழ்லாம் பண்ண முடியாது. ஆக இந்த மாதிரி படுத்துக்கிறதுலேருந்து தூங்குறதுலேருந்து எழுந்துக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து அனுஷ்டானத்தை பண்ணுறதுலேருந்து இன்னும் கேட்டால் இப்படி வாழ்ந்து கடைசியில் இந்த ஜீவாத்மா மோட்சத்தை அடையிறதுக்கு வேண்டியதான அந்த ஒரு உரிமையும் இந்த ஆச்சாரியன் தான் கொடுக்குறார். அதனால பிறக்கிறதுலேருந்து மோட்சம் வரைக்கும் மொத்தம் ஆச்சாரியனால தான் நமக்கு எல்லாம் நன்னா நடக்கும் அப்படிங்கிறதுனாலே இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றுக்க வேண்டியது முதல் அவசியம்னு ஸ்ரீபாஷ்யகாரர் சொல்லி கொடுத்த முதல் பாயிண்ட். அடுத்தது சாஸ்திரம் எல்லாம் எவ்வளவு பாசிச்சாலும் கடைசியிலே சென்று முடிய வேண்டியது எங்கன்னா, இந்த ஜீவாத்மா எப்படி மோட்சத்துக்கு போவான், என்ன பண்ணினா மோட்சத்துக்கு போவான், இதுதான் முதல் கவலை. சாஸ்திரங்களுடைய முதல் கவலையே என்னென்னா, ஒரு ஜீவாத்மாவானவன் எப்படி மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்றது தான். அதை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் சாஸ்திரம். எல்லா சாஸ்திரத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்தால் கடைசியில் என்ன தெரியுதுன்னா, மோட்சத்தை அடையிறதுக்கு உண்மையிலே ஒரு ஜீவனுக்கும் சக்தி கிடையாது. இவன் பண்ணி வச்சதான அனந்தமான பாபங்களுக்கெல்லாம் மோட்சம்ன்றது எங்கேயோ எட்டாமல் தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் பெருமாள் ரொம்ப கருணாமூர்த்தி, என்னைக்கு இவன் வரப்போகிறான் நம்மிடத்துலேன்னு ஏங்கின்னு இருக்கார். அதனாலே அவருடைய ஏக்கத்தையும் அவருடைய கருணையையும் நாம் நமக்கு உபாயமாக பயன்படுத்திண்டு அந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதி என்று சொல்லும்படியான, பரநியாசம் என்று சொல்லும்படியாக, ஆத்மசமர்ப்பணம் என்று சொல்லும்படியான, பிரபத்தி என்று சொல்லும்படியான இந்த ஒரு உயர்ந்த உபாயத்தினாலே நின்னருளாங்கதி என் நீ மற்றொன்றில்லேன் பா, உன்னுடைய அனுகிரகத்தை தவிர, நீ செய்யக்கூடிய அனுகிரகத்தை தவிர எனக்கு வேறொரு பலம் தெரியாது, பலம் கிடையாது. நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், எத்தனையோ ஜென்மங்களாக, கோடானு கோடி ஜென்மங்களாக ஜீவனை அனாதின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படியே கர்ம பரம்பரையிலே சுழன்று அடிச்சுண்டு எத்தனையோ திருப்பியும் திருப்பியும் புழுவும் பூச்சியாவும் மரமும் செடி கொடியாவும் பிறந்து பிறந்து எந்த க்ஷணத்திலே பிறந்தோம் எப்படி செத்தோம்னு தெரியாதபடிக்கு பிறந்தும் செத்தும் எப்படி பிறந்தும் செத்தும் என்று இடரும் பேதவின்னு சொல்றா போல இப்படி அடிச்சுண்டு போறது சம்சார வெள்ளம். இதுல நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், ரொம்ப நாள அபச்சாரமே பண்ணி போயிட்டேன், பகவத் ஸ்மரணம் இல்லை, பகவானுக்கு நல்லவனா இருக்கணும்னு இல்லை, அவன் திருப்திக்குத்தான் நாம இருக்கணும்னே தெரியாம போயிட்டேன். உன்னருளுக்கு இனிதான் நிலையு வந்தேன், இனிமேல் உன்னுடைய அனுகிரகம்தான் அதுதான் எனக்கு வேணும், அதுதான் என்னுடைய வாழ்வு அப்படிங்கிற, அதனால உனக்கு தகுந்தவனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டேன். உன் சரணே சரண்யன்னு துணிவு பூண்டேன், நீதான் ரக்ஷகம், நீதான் என்னை காப்பாற்றுவ, நீதான் எனக்கு சரணம். பிரபஞ்சத்தில் ஒரு சேதனம் ஒரு அச்சேதனம் இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு நன்மையை செய்ய முடியாது. பரமசேதனாய் பரமகாரணிகனாய் சர்வேஸ்வரனாய் சர்வாந்தர்யாமியாய் சர்வசரீரியாய் சர்வவேத வேத்யனாய் சர்வரக்ஷகனாய் சதா ரக்ஷகனாய் சர்வத்திர ரக்ஷகனாய் சர்வப்பிரகார ரக்ஷகனாய் நிரபேட்ச ரக்ஷகனாய் எல்லா ஜீவாத்மாக்களையும் ரட்சிக்கிறது மாத்திரம் ஸ்வபாவ ரக்ஷகனாய் இருக்கிற உன்னுடைய திருவடிகளிலே சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன். இப்பத்தான் அந்த உறுதி வந்தது. இந்த உறுதி மாறாம இருந்து நான் உன்னை வந்து அடையணும். துணிவு பூண்டேன் அருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்த்து வானவருதம் வாழ்ச்சி தர வரித்தேன் உன்னை. இந்த நித்திய சூரிகள் கோட்டியிலே வந்து நான் உன்னை அடைஞ்சு உனக்கு நிரபராதமான கைங்கரியத்தை எல்லாலும் செஞ்சு கொண்டிருக்கணும். இந்த ஆத்மாவுடைய பரம சுகம் அப்பத்தான், பரமசாந்தி அப்பொழுதுதான். பரம ஆனந்தம் பகவத் பிராப்தினா கைங்கரியம்தான். அது வேணும்னு ஆசைப்பட்டு உன்னை பிரார்த்திக்கிறேன், அகிஞ்சனாய் நின்று பிரார்த்திக்கிறேன், போக்கத்து நின்று பிரார்த்திக்கிறேன் என்று இந்த பிரபத்தி என்கிறதான, இந்த பரநியாசம் என்கிறதான, ஆத்மசமர்ப்பணம் என்கிறதான, இந்த இந்த உயர்ந்ததான இந்த சரணாகதி மார்க்கத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் ஜீவாத்மாக்கள் ஒவ்வொருவரும் அவசியம் செய்ய வேணும், இதை தாங்களே செய்வது கூடாது, ஆச்சாரிய முகத்தினாலே செய்ய வேணும், தாங்களே செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் கூடாதுன்னு தடுத்துடல, இது ஆச்சாரியர் உபதேசம் இருந்தா தாங்களே செய்வது என்பது ஒண்ணு. ஆனா ஆச்சாரியர்கள் அவ இந்த ஜீவாத்மா பெருமாளிடத்திலே ஒப்படைச்சான்னா சாஸ்திரம் ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே ஆச்சாரியராலே சமர்ப்பிக்கப்பட்ட ஜீவாத்மாவ பெருமாள் ஆசைய உடனே தன்னிடத்திலே தன்னுடையவன் நின்று அபிமானிச்சுட்டு சேர்த்துக்கிறார் என்று சொன்னதுனால சித்திர் பவதிவானேதி சம்சயோ அச்சுத சேவினாம் ந சம்சயோத்திர தத்பக்த பரிச்சரியாரதாத்மனாம் என்று இப்படி பல பிரமாணங்களை கொண்டு ஆச்சாரிய நிட்டனாய் ஆச்சாரியர் சேர்த்து வைக்க எம்பெருமானுடைய திருவடியிலே சகல பாரங்களையும் ஒப்படைச்சுட்டு அப்படி ஒப்படைக்கச்சே என்ன யோக்கியதை வேணும்னா அதுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு உதாரணம் பிரிவா கொடுத்தா. சமுத்திர ஸ்நானம் பண்ணணும்னு சொன்னா சமுத்திர ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தனா இருந்து ரொம்ப மடியா இருந்துதான் சமுத்திர ஸ்நானம் பண்ணணும். ஆனா நம் ஆச்சாரியால் சொல்லி கொடுத்த சரணாகதி பிரபத்தின்றது அப்படி இல்லை. இது கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணக்கூடியவன் எப்படி தான் இருந்தபடியே போனபடியே விழுப்போ தீட்டோ சுத்தனோ அசுத்தனோ அழுக்கோ அழுக்கில்லாதவனோ என்ன ஜாதியை சேர்ந்தவனோ நேர போய் அப்படியே கங்கையில இறங்கி எப்படி முழுகினான்னா கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடுகிற்கும் கங்கையின் கரைமேல் கைதொடனின் கண்டமென்னும் கடினகரேன்னு பெரியாழ்வார் அனுசந்தானத்திலே கங்கைன்னு அது சொன்ன மாத்திரத்தினாலேயே சுத்தியத்தை கொடுக்கும், சுத்தியை கொடுக்கும். அது அப்படி சுத்தியை கொடுக்கக்கூடிய கங்கையிலே இருந்த பிரகாரம் எப்படி அப்படியே போய் முழுகி புண்ணியத்தை அடையிறானோ அது மாதிரி சரணாகதின்றவன் இருக்கிற பிரகாரத்துல இருக்கிறபடியே அப்படியே கொண்டு போய் ஆச்சாரியனிடத்திலே எனக்கு இவ்வளவுதான், நான் இப்போது இவ்வளவு தான் இருக்கேன், என்ன பெருமாள் ஏத்துக்கும்படியா ஒப்படைக்கணும் பெருமாளிடத்துலன்னு கேட்டு சரணாகதி அவசியம் ஒத்தொத்தர் தவறாமல் பண்ணிக்கு வேணும். சமாசிரயணத்துக்கும் பரநியாசத்துக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், சமாசிரயணமானது ஒத்தனுக்கு இங்கே இருந்தபோது இவன் அனுஷ்டிக்கிற கர்மாக்கள் எல்லாத்துக்கும் சுத்தியையும் இவனுடைய தேகத்துக்கு ஒரு சுத்தியையும் ஸ்ரீ வைஷ்ணவன் என்கிறதான பெருமையையும் கொடுக்கிறது சமாசிரயணம். பெருமாளுடைய சொத்து என்கிற உரிமையை நிலைநாட்டுறது இவனுக்கு இனிமேல் யமபுரத்துக்கு பிரவேசம் கிடையாது, யமனுடைய ராஜ்யத்திலிருந்து விடுபட்டுட்டான் என்கிறதான ஒரு பெரிய ஒரு விடுதலையும் கொடுக்கறது. ஆனா சரணாகதி என்கிற உபாயம் வேதமானது தஸ்மான் யாசம் ஏழாம் தபசாம் அதிரிக்தமாகு என்று சகல தபஸுகளை காட்டிலும் இன்னும் எத்தனை தர்மங்களை காட்டிலும் இந்த சரணாகதிக்கு ஈடான ஒன்று இல்லை என்று உத்கோஷித்து சொன்ன பிரகாரம் இந்த சரணாகதி அனுஷ்டிக்கிறவனுக்கு கிடைக்கிற லாபம் கேட்டபோது மோக்ஷம். அது கேட்டபோது மோக்ஷம்ன்றதுனால ஆச்சாரியால் நமக்கு ஒரு வழி சொல்லி வச்சிருக்கா, நாம் இருக்கிற போது இருந்தபடி இந்த சரீரமானது நமக்கு எவ்வளவு ஆயுசு ஜோதிஷாஸ்திரத்திலே சொல்லி வச்சிருக்கோ அந்த ஜோதிஷாஸ்திரத்திலே நிர்ணயிச்ச பிரகாரம் வாழ்ந்து முடிஞ்சுட்டு முடிகிற க்ஷணத்திலே ஒரு யமன்கிட்ட போக வேண்டாம், இல்லை ஒரு தேவலோகம் பிதருலோகத்துக்கு போய் அலைய வேண்டாம். இந்த ஆத்மாவானது வசந்ததாக சூழ்விஷம் மணிமிகள் தூரியம் முழக்கினா அழுகடல் அலைத்தரை கையெடுத்தாடினா என்று இது சமஸ்த பிரபஞ்சமும் சந்தோஷிக்கும்படியாக இந்த ஜீவாத்மா அர்ச்சிராதி மார்க்கத்தினாலே பெரிய மேன்மையோடே பெரிய வரவேற்புகளோடே தேவர்களும் மகர்ஷிகளும் நித்தியசூரிகளும் எல்லாரும் கொண்டாடி வரவேற்று கொண்டு வைகுந்தத்திலே கொண்டு போய் சேர்த்து பெருமாளோட ஆனந்தத்தை அடைவிக்க முடியாததான ஒரு பெரிய ஆச்சரியமான ரைட்டை கொடுக்கறது இந்த பிரபத்தி என்கிறதான சாஸ்திரம், பிரபத்தி என்கிற அனுஷ்டானம் தான். ஆக சமாசிரயணத்தினாலே நரக பிராப்தி இல்லை என்னும் இங்க இருக்கச்சே நாம் வைஷ்ணவனாய் பகவானுக்கு தொண்டு செய்யறதுக்கு உரிமையோட இருக்கோம்னும் இந்த பிரபத்தி என்கிற சாஸ்திரத்தினாலே அனாதி காலமாக ஜீவாத்மா சம்பாதிச்சு வச்சிருந்த அத்தனை பாபங்களையும் க்ஷண காலத்திலே மன்னிச்சுக்கோ க்ஷமிச்சுக்கோன்னு சொல்லி எம்பெருமானிடத்திலே அந்த பரிபூர்ண கருணாமூர்த்தியினிடத்திலே மன்னிச்சுக்கிறதே சுவாவமா இருக்கிற பெருமானிடத்திலே அது ஆச்சாரியாளை முன்னிட்டு கொண்டு தாயாரை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீமன்னாராயணனான ஸ்ரீஹப்பதியான எம்பெருமானுடையும் தாயாருடையும் திருடுகளிலே திருவடிகளிலே எவன் சமர்ப்பிக்கிறானோ அந்த ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பை எவன் சமர்ப்பிக்கிறானோ ஆத்மாவை எவன் சமர்ப்பிக்கிறானோ இந்த ஆத்மாவுடையதான சர்வ பலத்தையும் எவன் சமர்ப்பிக்கிறானோ அவனுக்கு பெருமாள் கேட்ட போது மோட்சத்தை கொடுக்கிறார். ஆச்சாரியன் சொல்லி கேட்ட போது மோட்சத்தை கொடுக்கறதா? ஆக இதை விடவே கூடாது. ஒரு ஜீவாத்மா இதை மிஸ் பண்றதுக்காக ஒருத்தன் பிறந்தான். அது ஸ்ரீமத் பாகவதத்துல ரிஷபதேவர் உபதேசம் பண்ணுவார். அவ 100 பசங்கள், அதுல ஜடபரதர் ஜேஷ்டர், அவர் 100 பேரையும் சேர்த்து கூட்டு உபதேசம் பண்ணுவார். குருர்ன சசியாது, ஜனனீன சாசியாது, பிதுர் பிதான சசியாது, தெய்வம்ன தத்யாது. என்ன ஒரு தெய்வம், தெய்வம் இல்லை, அம்மா அம்மா இல்லை, அப்பா அப்பா இல்லை, ஆச்சாரியன் ஆச்சாரியன் கிடையாது, உறவுகாரன் உறவுகாரன் கிடையாது. எவன் ஒரு ஜீவாத்மாவுக்கு இனிமே இந்த ஜீவாத்மா பறக்கவே வேண்டாம் அப்படின்னு தேடி பார்த்து அந்த நன்மையை செஞ்சு வைக்கலையோ அவன் யார் உண்மையிலே அப்படின்னா, கழுத்துல கை வச்சுட்டு காத்துட்டு இருக்கிற யம தர்மராஜரிடத்திலே கொண்டு போய் இவன் அவன் காலடியிலே தள்ளி வர்ற பிசாசுன்னா. அதனால ஜனனீன சாசியாது, பிதான சசியாது, குருன்ன சசியாது, தெய்வம்ன தத்யாதுன்னு. எந்த தெய்வமானது பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலையோ அது போய் தெய்வமா? யமன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு தெய்வம் ஓடுமோ? அவன் யமன் கிட்ட யமன் காலில் யமன் வாயில கொண்டு போய் இந்தா எடுத்துக்கோன்னு சொல்றதுக்கு ஒரு பிள்ளைய கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு அம்மா வேணுமோ? யமனே சாட்டு கிட்டமேனு சொல்றதுக்கு ஒரு அப்பா வேணுமோ? இதுங்கெல்லாம் அப்பாவா இல்லை அம்மாவா இல்லைன்னா ஆச்சாரியனா? அதனால சாமியார்னும் குருன்னும் அம்மான்னு அப்பான்னு யார் ஏற்பட்டு இல்லை தெய்வம்னு ஏற்பட்டு யார் ஒருத்தனை? அது கடைசியில் இந்த ஜென்மாவுக்கு அடுத்தது யமன் காலில் போய் விடணும். ஒருத்தனுக்கு ரெண்டு ஆப்ஷன் தானே இருக்கு. ஒன்றும் யமன் வாயிலே போகணும், இல்லைன்னா பெருமாள் திருவடியிலே போய் விழணும். பெருமாள் திருவடியிலே விழணும்னு சொல்லி தராம காட்டி தராம செஞ்சு கொடுக்காம இருக்கிற எந்த பந்தத்தினாலே என்ன லாபம் இருக்கு என்று கேட்கறது. இப்படி ரிஷபதேவர் அது இடபரதர் 100 பசங்களுக்கும் சொல்லி கொடுக்குறார். அதனாலே அதான் பாஷ்யக்காரர் ஆத்மாவுக்கு க்ஷேமம் சரணாகதியினாலே. சரணம்னு சொன்னா அதை விளக்க முடியாம கருணை வெள்ளத்தினாலே தவிச்சுருக்கிற பெருமாள் ரட்சிப்பார். அதனாலே சரணாகதி பண்ணிக்கோங்கோ. ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு இருந்த நிலைமையிலே இருந்த நிலைமையிலே பண்ணிக்கோங்கோ. இதுக்கு ஒரு தர்மங்கள் அபேட்சை இல்லை. வேறொரு தர்மத்தினாலையும் இந்த சரணாகதிக்கு பலம் கிடையாது. சரணாகதி தான் தானே பெரிய பலம். அதனாலே ஆச்சாரிய சம்பந்தத்தை அவசியம் பெற்றுக்கோங்கோ என்பதாக உபதேசிச்சார் என்பது சமாசிரேணமும் பரண்யாசமும் அவர் உபதேசிச்சதிலே முக்கியமான அம்சங்கள். ஆக இவ்வளவுதான் இல்லை. இதே போல மொத்தம் சொன்னோம் 10 விஷயம் பாஷிகாருடையதான உபதேசங்களிலே நான் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த விஷயம் என்ன? சமாசிரேணத்துக்கும் பரண்யாசத்துக்கும் மற்ற தர்மங்களை நாம் அனுட்டிக்கிற தர்மங்கள் என்று சொல்ல முடியாத வர்ணாசிரம தர்மங்களை வேதம் ஸ்மிருதிகள் எல்லாம் இதிகாச புராணங்கள் எல்லாம் வர்ணாசிரம தர்மங்களை சொல்லி வச்சிருக்கு. கீதையிலே பெருமாள் திருப்பியும் திருப்பியும் சொல்றார், எல்லாரும் அவாவா ஜாதி தர்மத்தை கடைபிடிங்கோ. ஜாதி தர்மம்தான் உண்மையிலே என்னுடையதான ஆராதனம். எனக்கு ஆராதனம்னு அவாவாளுடைய ஜாதி தர்மம்தான். ஜாதி தர்மத்தை விடுவது என்பது மகா தப்பு. அதைத்தான் நான் பாவம்னு நினைக்கிறேன். நான் வேற எதையும் பாபம்னு நினைக்கல. ஜாதி தர்மத்தை விடுறது தான் பாபம், ஜாதி தர்மத்தை அனுஷ்டிக்கிறது தான் புண்ணியம். இதை தெரிஞ்சிக்கல ஒத்தனும், இதை அனுஷ்டிக்கணும். இப்படி அனுஷ்டிச்சிட்டு இருக்கிறவன் தான் எங்கிட்டே நெருங்க முடியும் என்றெல்லாம் அவ்வளவு தூரம் இந்த ஜாதி தர்மத்தை வசத்தியா சொல்லியிருக்காரு. அதனால வர்ணாசிரம தர்மத்தை யதாசக்தி கட்டாயம் அனுஷ்டிக்கணும். இது பிரபத்திக்கு அங்கமாக அனுஷ்டிக்கல, பிரபத்திக்கு பலமாக செய்யல, ஆச்சாரிய சம்பந்தத்துக்காக இதை செய்யல. இதை ஒவ்வொருவரும் தான் பிறந்து எந்த வர்ணத்திலே எந்த ஜாத்தியிலே உள்ளானோ அந்த வர்ணத்துக்குண்டான ஜாதிக்குண்டான தர்மங்களை அனுஷ்டிச்சுன்றிருந்தா தான் பெருமாள் கீதையிலே சொன்ன பிரகாரம் சந்தோஷப்படுறார், இல்லைன்னா நிச்சயமாக வெறுக்கிறார். பிரியாய மம விஷ்ணோஷ தேவதேவஸ்ய சார்ங்கிணா மனீஷி வைதிகாச்சாரம் மனசாபி நலங்கையேது என்று அது பிராட்டியினுடைய வாக்கியம் பாஞ்சராத்திர ஆகமத்தில். என்னுடைய திருப்திக்காகவும் பெருமானுடைய திருப்திக்காகவும் லோகத்திலே ஒரு தர்மம்னா இப்படிதான் பண்ணணும்னு தன்னுடைய தலைமுறைக்கும் தன்னுடைய சுத்தி இருக்கிறதான உலகத்துக்கும் காட்டி கொடுக்கறதுக்காகவும் ஒரு மனுஷன் கட்டாயம் தன்னுடைய வர்ணாசிரம தர்மங்களை விடவே கூடாது. என்று இந்த வர்ணாசிரம தர்மத்தினுடைய மேன்மையை ரிஷிகள் பலகாலம், எல்லா ரிஷிகளும் பாரத தேசத்திலே இருந்தவ அத்தனை பேரும் ஆசைப்பட்டது என்ன, ஒரு தர்மம்னா அதுதான் ரட்சிக்கும். அந்த தர்மம்னா எதுன்னு, அது வர்ணாசிரம தர்மம் தான் தர்மம். சாதாரணமாக பொதுவாக நினைச்சுப்பா எல்லாரும், சாதம் போடுறது தர்மம், ஒரு பைசா கொடுக்கறது தர்மம், ஐயோ பாவம்னு நினைக்கிறது தர்மம், மற்றவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுறது தர்மம், சோசியல் சர்வீஸாக இருந்து அனாதைகளை காப்பாற்று ஒரு தர்மம் எப்படின்னா, இதை பொதுவாக ஒரு மனசாந்திக்காக மற்றவாளுக்கு ஒரு ஹிதமாக நடந்துக்கிறத மாத்திரம் தர்மம்னு நினச்சிட்டு இருக்கா, கிடையாது. மற்றவாளுக்கு ஹிதமாக நடந்துக்கிறது தர்மந்தான், வசந்த தர்மந்தான். ஆனால் யாருக்கு ஹிதமாக நடந்துக்கணும்னா, பெருமாளுக்கு ஹிதமாக நடந்துக்கணும்னா, அந்த பெருமாள் நமக்கு நாம் நன்னாத்தான் நடந்துக்கிறோம், சரியாத்தான் நடந்துக்கிறோம்னு நினச்சிக்கணும்னா, சாஸ்திரத்தை பார்த்தா எது தர்மம்னு சொல்கிறது. இது மற்றவாளுக்கு ஹிதமாக நடந்துக்கிறதுன்றது எப்படி தர்மமோ, அதை விட 100 பங்கு 1000 பங்கு 1000 பங்கு ரொம்ப வசதியானது ஒரு ஒருத்தரும் தனக்கு ஹிதமாக நடந்துக்கிறது. அந்த தனக்கு ஹிதமாக நடந்துக்கிறதுன்னா, தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை தான் அனுஷ்டிச்சா தான் அவன் தனக்கு ஹிதமாக நடந்துக்கிறான்னு அர்த்தம். அந்த வர்ணாசிரம தர்மங்கள்லேயே வாஸ்தவத்தில் அந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், அந்த சரீரம் சுத்தியாக இருக்கிறதுக்கும், ஆத்மா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும், இவன் ஒரு பெரிய சித்தியோடையும் நிஷ்டையோடையும் ஒரு உசந்த ரிஷி கல்பனாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த வர்ணாசிரம தர்மங்கள் அதை ஏற்படுத்தி கொடுத்த ரிஷிகள் இருக்காளே, அவ தாங்கள் தபஸு பண்ண காலம் போக மீதி காலத்திலே தபஸு பண்ணுறதுக்கு சமானமாக மீதி காலத்தை எப்படி நாம் ஓட்ட முடியும்னு பார்த்தான்னா, அது வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுனால தான் அது தபஸுக்கு சமானமாக இருக்கு அப்படிங்கிறத, தபஸுக்கு சமானமாக தர்மங்களை வச்சுருக்கா, நம்முடைய அனுஷ்டானங்களை வச்சுருக்கா. அதனால தான் நம்ம பெரியவாள் எல்லாரும் அனுஷ்டானம் அனுஷ்டானம் ஆச்சாரம் அனுஷ்டானம் இதுதான் நமக்கு பிரதானம் என்பதாக இதை பாஷ்யக்காரர் அது சுவாமி தேசிகன் காட்டுறார். எப்படின்னா பாஷ்யக்காரர் நம்முடைய அந்திம தசையிலும் வருந்தி எழுந்தி இருந்து ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணி அருளினார் அப்படின்னு. பாஷ்யக்காரருக்கு உடையவர்னு திருநாமும் ஒரு ரெண்டு விபூதியும் சொந்தம், நித்திய சூரிகள்லேருந்து பெருமாள்லேருந்து தாயார்லேருந்து விஸ்வக்சேனர்லேருந்து பாஷ்யக்காரர் சொன்னதை கேட்பா. அப்படி இருக்க அப்பேற்பட்ட பாஷ்யக்காரர்னு சந்தியாவந்தனம் பண்ணணுமாண்ணா, என்ன ஒரு சூரியன் கர்க்கியம் விடணுமாண்ணா. ஆனால் அவரும் அந்திம தசையிலும் கடைசியில் திருநாட்டுக்கு வேலை போகிறதுக்கு முதல் வேலை வரைக்கும் வருந்தி எழுந்தருளி இருந்து ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணி எழுந்துக்க முடியல அவருக்கு, அவ்வளவு வயோதிகம் அவ்வளவு தள்ளாமையிலையும். சரி, சந்தியாவந்தனம் பண்ணாமல் இருப்பானோ, நம்ம வர்ணாசிரம தர்மத்தை பிராணன் போகிற வரைக்கும் கடைபிடிக்க வேண்டாமோ என்பதா, அந்த அந்திம தினத்திலே அந்திம வேலை வரைக்கும் எழுந்திருந்து அர்க்கியம் விட்டு சந்தியாவந்தனம் பண்ணினார் என்று என்ன அழகாக அவர் ஐதிஹியத்தை எடுத்து காட்டுறார் சுவாமி தேசிகன். அதனாலே அவனவனுடைய தர்மத்தை விடக்கூடாது, விடவே கூடாது. இது பெருமாளுடையதான அதிருப்திக்கு காரணமாக இருக்குது என்பதனாலே விடக்கூடாது. இது மூணாவது விஷயம். அடுத்தது நான்காவது விஷயம், நாம் நம்முடைய சம்பிரதாய கிரந்தங்களை அவசியம் வாசிக்கணும். அதில் முக்கியமாக ஸ்ரீபாஷ்யத்தை கட்டாயம் வாசிக்கணும். யாருக்கு யோக்கியதை இருக்கோ அவ அவசியம் வாசிக்கணும். யோக்கியதை இருக்குன்னா, பொதுவாக ஸ்திரீகளுக்கு வாழ்க்கெல்லாம் ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கிறதுக்கு யோக்கியதை இருக்காது. அதனாலே அவர் என்ன சொன்னார், யாருக்கு தகுதி இருக்கோ, அது ஞானத்தினாலே தகுதி இருக்கும், இல்லைன்னா அவருடைய ஜாத்தியினாலே தகுதி, என்ன யாருக்கு தகுதி இருக்குமோ அவ அவசியம் முயன்று வாசிக்கணும் ஸ்ரீபாஷ்யத்தை. அந்த ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கணும்னா ஸ்ரீபாஷ்யம் மாத்திரம் வாசிச்சா போகாது, ஏன்னா அதுக்கு துணையாக நிறைய புஸ்தகங்கள்லாம் வாசிக்கணும், அப்போ தான் ஸ்ரீபாஷ்யமும் புரியும். அதனால் பாஷ்யக்காரர் முதல்ல எல்லாரும் ஸ்ரீபாஷ்யத்தை விடாமல் வாசிக்கும். அதில் சொல்லியிருக்கிற தத்துவங்கள் அவசியம், அதுவும் பெரியவாள்லாம் நம்ம பெரியவா தினமும் ஸ்ரீபாஷ்யத்தை பங்கி சேவிக்காமல் சாப்பிட்டது கிடையாது. அப்படி பெரியவாள்லாம் இருந்திருக்கா, அப்படி தான் இருந்துட்டு இருந்தா. அது ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்தா தான் நாம் யார், பெருமாள் யார், நாம் என்ன செய்யணும், நம்ம சித்தாந்தம் என்னன்றது மனசை விட்டு நீங்காமல் இருக்கணும். அதனால் ஸ்ரீபாஷ்யத்தை ஆச்சாரியாளிடத்திலே முறையாக காலக்ஷேபம் பண்ணி தாங்களும் வாசித்து முடிஞ்ச வரைக்கும் மற்றவாளுக்கும் அதை சொல்லி கொடுத்துண்டு. நம்ம ராமானுஜர்னா என்ன சொல்லிட்டு இருந்தார், என்ன சித்தாந்தத்தை வேதம் வேதாந்தங்கள்லாம் சொல்றது அப்படிங்கிறத குறையாம நமக்கும் நாம அனுசந்தானம் பண்ணிட்டு வாசிச்சுட்டு பரப்பிண்டு இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இது குறைஞ்சு போச்சுன்னா, இந்த காலக்ஷேபம் என்கிறதான இந்த அம்சம் குறைஞ்சு போச்சுன்னா, அதுக்கப்புறம் நாம ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்தை காப்பாத்துறோம்னு சொல்லிக்கவே முடியாது. அது அப்புறம் குறைஞ்சே போயிடும், குறைஞ்சு போயிடும். எவ்வளவு குறையும்னா இல்லாமையே கூட போயிடும். அதனால ஸ்ரீபாஷ்யத்தை அவசியம் வாசிங்கோ. அதுவும் பாஷ்யக்காரர் இந்த ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கிறதுக்கு பட்ட பாடு அவருக்கு தான், அவரு அந்த உருவாக்குறதுக்கு பட்ட பாடு. ஆளவந்தாருடையதான திருமேனிலே மூணு வரல் சரம திருமேனிலே மடங்கி இருக்கிறத பார்த்து ஏன் மடங்கி இருக்கு, எப்பவும் இப்படிதான் இருக்குமா ஆச்சாரியாள், இப்படி வசந்த திருமேனி விலட்சணமான திருமேனிலே மூணு வரல் மடங்கி இருக்கிறது எதனாலன்னு கேட்கிறார். அவர் மூணு ஆசை இருந்தது அதுவா இருக்கும்னு சொல்றா. என்ன ஆசைன்னு கேட்கிறார். இந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும்னா அதை போதாயன விருத்திக்கு அதை பார்த்துட்டு தான் வியாக்கியானம் பண்ணணும். அப்பத்தான் அதுக்கு பெரியவாளுடையதான மகர்ஷிகளுடையதான தத்துவஜானிகளுடையதான பிரம்ம சாட்சா்காரம் உடையவாளுடையதான வழியா இருக்கும். ஆனால் அதை பார்த்துட்டு தான் வியாக்கியானம் பண்ணணும். நம்மாழ்வார் சொல்லிக் கொடுத்தது உண்டு, நாதமுனிகள் சொல்லிக் கொடுத்தது உண்டு, எல்லாம் பரம்பரையிலே நேரில் சாட்சாத் உபதேசத்திலே வந்திருந்தாலும் அப்பேற்பட்ட போதாயன விருத்தி என்னும் அந்த வியாசருடைய திருவுள்ளத்தை கொஞ்சம் கூட குறையாம சாதிச்சு அவருடைய கிரந்தத்தை வாசிச்சுட்டு வியாக்கியானம் பண்ணாதான் அது அது சரியா வியாக்கியானம் பண்ணதா ஒரு திருப்தி இருக்கும். அதனால அது இதுக்காக பாஷிகாரர் பாவம் காஷ்மீர் வரைக்கும் நடந்து போய் பார்த்து அது ஒரு கட்டாட்சத்திலேயே மொத்தத்தையும் கிரகிச்சுண்டு அப்படி திரும்பி வந்து உபதேசம் இவ்வளவு பாடுபட்டு ஸ்ரீபாஷ்யம்னு இதை நிர்மாணிச்சா இதை விட்டுடுறாளே, விடக்கூடாதே. அதுவும் இப்பொழுது ஸ்ரீவாஷ்ய பிரவச்சனம் ரொம்ப குறைஞ்சு போச்சு, அதுக்கு தகுந்தவாளே இல்லாமல் போயிட்டா. அநேகமாக இன்னும் கொஞ்ச காலத்துலேயே ஸ்ரீவாஷ்யம்னா வெறும் பேர் வழக்கும் பேருக்கு தான் நிற்குமோ அப்படிங்கிற அளவுக்கு கூட குறைஞ்சு போயிடுத்து. ஆனால் பாஷ்யக்காரர் ஆசைப்பட்டது ஸ்ரீவாஷ்யம் அதுக்கு உண்டா, ஸ்ரீவாஷ்யம்னா ஸ்ரீவாஷ்யம் மாத்திரம்னு நினச்சிடக்கூடாது, அப்படி தான் எல்லாரும் நினச்சிப்பா. அதுக்கு தகுந்த மாதிரியான புத்தகங்களை வாசிச்சு வச்சுக்கணும், அப்பதான் ஸ்ரீபாஷ்யமும் வாசிக்க முடியும். அதனால இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவ பிரச்சாரம் குறையக்கூடாது, அதான் அதனுடைய தாத்பரியம். ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல்னா அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த பிரச்சாரம் குறையவே கூடாது. அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் நாமெல்லாம் பல பிரவச்சனங்கள்லாம் ஏற்பாடு பண்றோம், கேட்கிறோம். இப்போ வெளியூர்ல வெளிநாட்டுல போயிருந்தா கூட நம்ம பாஷ்யக்காரர் என்ன சொன்னார் என்பதை திருப்பியும் எல்லாரோடையும் அப்படி உபன்யாசகால் பெரியவாரிடத்திலே சொல்லக்கூடிய வாரிடத்திலே கேட்கணுன்ற ஆசையினால தான் இப்போ ராமானுஜா மிஷன்ல இவ ஏற்பாடு பண்றா. அதேனும் கிடைச்ச போது டைம் கிடைச்ச போது சொல்லிட்டு இருக்கேன். அந்த பிரவச்சனம் குறையக்கூடாது, அப்பத்தான் நமக்கு நாம் என்ன எங்க இருக்கோம் எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவான்றது மனசை விட்டு போகாது. அது ரெண்டு இது அடுத்தது இப்போ மூணு விஷயம் சொல்லி நாலு விஷயம் சொல்லியிருக்கு. முதல்ல ஆச்சாரிய சமாசீனத்தை விடவே கூடாது, அது முதல்ல அவசியம் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் பண்ணிட்டு விடணும். சரணாகதியை இந்த ஜீவாத்மாவுக்கு முக்கிய ஒரே நன்மையாக சரணாகதி ஆச்சாரியாளிடத்திலே பண்ணிக்கணும். தான் பிற வர்ணாசிரம தர்மங்களை கொஞ்சமும் குறையாமல் எவ்வளவு முடியுமோ அதை ரொம்ப மனசு பரிசுத்தியோட அனுஷ்டிக்க தான் அனுஷ்டிக்கணும். நான்காவது அந்த சித்தாந்த பிரவச்சனங்களை அது கேட்கறதும் சொல்றதும் கட்டாயம் குறைச்சிக்காம இருக்கணும், அப்பதான் ஸ்ரீ வைஷ்ணவாலா இருக்க முடியும். அது அஞ்சாவது விஷயம் ஆழ்வார் அருளி செயல அதே அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துல கலந்து அதை விடவே கூடாது. அதான் சொல்ல அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல் என்பதாக சாதிச்சிருக்கிறது. அந்த வைஷ்ணவாள்னா வேதம் வைதிகம் அப்படின்னு மாத்திரம் போயிடக்கூடாது, அது வேதம் வைதிகம்னு மாத்திரம் அது ஆழ்வார விடவே கூடாது. ஆழ்வார் பிரபந்தத்தில் தான் அந்த பாரமிகாந்தியம் ஒரு பரிசுத்தி, ஒரு பிரபன்னனுக்கு வேண்டியதான பகவத் குணானுபவம், அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்தினுடைய அத்தனை சாராம்சங்களும் ஆழ்வாருடைய ஸ்ரீ சூக்தியில தான் இருக்கு. அதனாலே ஆழ்வார் ஸ்ரீ சூக்திய ஸ்ரீ வைஷ்ணவாள் அந்த அந்த வேதம் வேதாந்தம்னு சொல்றா போலே தமிழையும் கலந்து விடணும். அது இப்படி தமிழை கலந்து வச்சிருந்தா தான் இந்த உபய வேதாந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு பலம். அதனால ஆழ்வார் ஸ்ரீசூக்தி ஆழ்வாரை போலே பெருமாளை அனுபவிச்சு சாட்சாத் அப்படியே நித்யசூரிகளே வந்து திரும்பி பெருமாள் வந்து அவதரிக்கிறா போலே, ராமன் போலே கிருஷ்ணன் போலே பெருமாள் வந்து அவதரிக்கா போலே ஆழ்வார்கள் இப்படி விஸ்வக்சேனரும் கருடாழ்வாருமாக்கும் இப்படி வாழலாம். திருப்பியும் வந்து பூமியிலே வந்து அவதரிச்சு பெருமாள் என்னென்னலாம் விசேஷமா லோகத்துக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்து காட்டினாரோ அது மாதிரி நித்தியசூரிகள்லாம் வந்து காட்டி கொடுத்த இந்த ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை குறையாம அது எல்லாரும் பண்ணணும். அது அது ஸ்திரீகள் புருஷால்னு வித்தியாசமே கிடையாது. இதுல சூத்ரன் அசூத்ரன்ல பிராமணன் அபிராமணன் வித்தியாசமே கிடையாது. மொத்த பேரும் இந்த ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளை ஈடுபட்டு அதை நல்லா அத்தியனம் பண்ணி அதனுடைய அர்த்த விசேஷங்களை கேட்டுண்டு இப்படி இந்த வைதிக சம்பிரதாயத்திலே ஆழ்வாரை விடக்கூடாது. ஆழ்வார் தான் பிரதானம் நமக்கு, அதுவும் நம்ம ஆழ்வார் தான் நம்ம ஆச்சாரியன். அப்பேற்பட்ட ஆச்சாரியர் நமக்கு காட்டி கொடுத்த, அதுவும் என்ன 3500 வருஷம் கழிச்சு திருப்பியும் வந்து நம்ம ஆழ்வார் நாதமுனிகளுக்கு மறைஞ்சு போயிருந்ததில் மொத்தத்தையும் தாமே ஒத்தராகவே எல்லாத்தையும் சேர்த்து நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணி கொடுத்து இது விடக்கூடாது வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேன்னு சொல்லி கொடுத்ததுனால அந்த ஆழ்வார் சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயமானபடினாலே அந்த ஸ்ரீசூக்திகளை விடவே கூடாது. அருளி செய்யலை எப்படின்னா அது ஆண்கள்ல விடக்கூடாது. முதல்ல அதுதான், ஆண்கள்ல விடக்கூடாது. அது ஆண்கள்லயே எல்லாரும் புருஷனும் ஒவ்வொருத்தரும் எல்லாரும் அத்தியனம் பண்ணி அந்த ஆழ்வார் சம்பிரதாயத்தில் ஈடுபட்டு ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளை அனுபவிச்சுண்டு ஆழ்வார் காட்டி கொடுத்த பெருமாள், ஆழ்வார் காட்டி கொடுத்த சம்பிரதாயம்ன்ற ரீதியிலே நாம இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைபிடிக்கணும்னு இது ஸ்ரீவாஷிகாரர் சொல்லி கொடுத்ததான 5வது விஷயம். ஆக முதல் விஷயம் சமாசீனம், 2வது விஷயம் பிரபத்தி, 3வது விஷயம் வர்ணாசிரம தர்மத்தை விடவே கூடாது, 4வது விஷயம் ஸ்ரீபாஷ்யம் முதலான இந்த பிரவச்சன கிரந்தங்களை விடவே கூடாது, 5வது ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளிலே ஈடுபட்டுருக்கணும் அப்படின்னு. ஆனா அதையும் விட ரொம்ப முக்கியமா நமக்கு நாம் ஆத்திலே வைஷ்ணவத்தை காப்பாத்துறா போல அது சமுதாயத்துல வைஷ்ணவத்தை காப்பாத்துறதுக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு அருகிலே இருக்கிற அர்ச்சாவதார பெருமாளை விடவே கூடாது. நம்ம அர்ச்சாவதார பெருமாளுக்கு எவ்வளவு கைங்கரியம் பண்ண முடியுமோ, நமக்கு பக்கத்துல இருக்கிற அர்ச்சாவதார பெருமாள் அவரை நாம் நிச்சயமா நம்ம பெருமாள்னு நமக்குன்னு வந்திருக்கிற பக்கத்திலே வந்து அவதரிச்சிருக்கிற ஒரு நமக்கு நம்ம ராமன் அவர், நமக்குன்னு வந்திருக்கிற கிருஷ்ணன், நமக்குன்னு வந்திருக்கிற வரதன், நமக்குன்னு வந்திருக்கிற ஸ்ரீனிவாசன், நம்ம கட்டாட்சிக்கிறதுக்காக அவருடைய அனுகிரகத்தினால்தான் அவர்கிட்ட வந்து நாம வசிக்கிறோம், அவர் இருக்கிற இடத்துல வந்து பறந்திருக்கோம். அதனால நம்ம காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிற அர்ஷா சாட்சாத் சர்வேஸ்வரன் அவதார மூர்த்தியான முடியினாலே அவருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருந்து அப்படியே நாம் எப்படின்னா கிரகம், கிரகம்னா ஸ்ரீ வைஷ்ணவமா இருக்கணும், வாழ்க்கைனா ஸ்ரீ வைஷ்ணவமா இருக்கணும், அதுவும் அந்த கோவில் வாழ்க்கையா வாழணும். அதுவும் கோவில் அதான் அதை சொல்லி கொடுக்குச்சே பெருமாளுக்குன்னு என்ன பண்ண முடியுமோ, ஒருத்தருக்கு தலிகை தான் பண்ண தெரியும்னா அது கோவிலில் போய் தலிகை பண்ணி பெருமாளுக்கு தலிகை பண்ணுறேன்னு சொல்லு. ஒரு மாலாகரணம் தீபாரோபணம், எனக்கு விளக்கு தான் சுவாமி போட முடியும்னா அது விளக்கு போடுறது அந்த பெருமாளுக்குன்னு விளக்கு போடுறேன்னு போய் நில்லு. பெருக்க தான் முடியும்னு சொன்னால் பெருமாள் கோவிலை தான் போய் பெருக்கிட்டு வா, என் பெருமாளுக்கு பாராயணம் தான் பண்ண தெரியும், நீ போய் பாராயணம் பண்ணிட்டு வா, உனக்கு உனக்கு என்ன தெரியும், கொடை தான் போட தெரியும்னா தூக்க தான் தெரியும்னா போய் கொடையை போட்டு வா பெருமாளுக்கு, உனக்கு என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கும், ஒவ்வொரு சக்தி இருக்கும், உனக்கு என்ன உனக்கு தெரியுமோ அந்த தெரிஞ்சதை பெருமாளுக்குன்னு கொண்டு போய் காட்டு. இப்படி ஒத்தொத்தரும் பெருமாளிடத்துல தன்னை சு தன்னு தன்னுக்கு நெருங்கி இருக்கிற அர்ச்சாவதார பெருமாளை விடவே கூடாது. அப்படி அந்த பெருமாளை விட்டோம்னா நாம் வைஷ்ணவத்தை விடுறோம்னு அர்த்தம். அதனால் இப்படி இது பெரிய ஆற்றுல இருக்கிற பெரியவாள்னு இல்லை, அந்த சின்ன குழந்தை, அது இப்போ தான் ஜட்டி போட்டுக்கிற குழந்தைன்னா கூட சரி, அது இப்போ தான் வேட்டி உடிச்சிருந்தா, சின்ன பட்டு வேட்டி உடிச்சிருந்தா அவிழ்ந்து விழுந்துடும், அந்த மாதிரி குழந்தையாக இருந்தால் கூட சரி, அதை எடுத்துகிட்டு போய் கோவிலில் கொண்டு போய் விடு, கோவில காட்டி பழக்கு, தோபார் நம்ம பெருமாள்னு சொல்லிக் கொடு, நம்ம ஆச்சாரியால்னு சொல்லிக் கொடு, இதுதான் நம்ம இதுதான் நம்ம வாழ் இதுதான் நம்ம வாழ்க்கை, நம்ம ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்லிக் கொடு. இப்படி பெரியவாழ்லேருந்து சின்னவாழ் வரைக்கும் பக்கத்தில் இருக்க தன் பெருமாளை ஆதரிக்கணும். அந்த குழந்தையா வந்து சாமரம் போடுன்னு எங்கிட்ட சாமரத்தை கொடுத்து பெருமாள் அப்படி விசிற சொல்லு, அது சாமரத்தை விசிறச்சேவே அது நம்ம பெருமாள்னு மனசில் தானே ஒரு பெரிய ஒரு முதிரை விழுந்துடும். அது அதனால் அதான் பாஷிகாரர் நமக்கு நம்மக்கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற அர்ச்சாவதாரத்தை விடாதீங்கோ, அதை விட்டுட்டோம்னா நாம பெருமாளை விட்டுட்டோம்னு அர்த்தம். நமக்கு பெரிய வாழ்வு நமக்குன்னு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அர்ச்சாமூர்த்தியை நாம விடாம நெருங்கி இருக்கணும் அப்படின்னு. இது ஸ்ரீபாஷ்யக்காரருடையதான அவர் நமக்கு உபதேசிச்ச 6வது விஷயம் என்று வச்சுக்கணும். பாஷிகாரருடைய மொத்த கிரந்தங்களையும் வாசிச்சு அவருடைய சரித்திரங்களையும் சேர்த்தா இப்போ நான் அடியன் சொல்லிட்டு இருக்கிற 10 விஷயங்கள்னு தேரும் அது. அதுல இப்ப சொன்னது 6வது விஷயம். அடுத்தது 7வது விஷயம், ரொம்ப சுவாமி தேசிங்கனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. இது எல்லாரும் அநேகமா தெரிஞ்சுட்டு இருக்கா, ஆனா விட்டுடுறா. ஏன்னா அது எப்பவும் அந்த ஆச்சாரியன் உபதேசிச்ச துவயம்னு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரம் ரொம்ப வசதியானது. அது எவ்வளவு வசதின்னா அதனுடைய வசதி எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. சம்சாரத்துல ஒரு கஷ்டமும் இருக்காது. இருக்கிற போது இந்த ஆத்மாவுக்கு ரொம்ப தேவையாக சொல்ல வேண்டிய உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அதுதான். இன்னும் கேட்டா சம்சாரத்துல என்னென்ன கஷ்டப்பட்டு இருக்கிறவனுக்கும் அவனுக்கே தெரியாம அந்த கஷ்டம் எல்லாம் வரவும் வராது, வந்த கஷ்டம் எல்லாம் போயிடும்னா அந்த துவய மந்திரத்தை அனுசந்தானம் பண்றதுனாலதான் அநேகமா விட்டுட்டோம் எல்லாரும் தெரியல. சுவாமி தேசிகன் ராசித்திரை சாரத்துல சாதிக்கிறார், ந வேதாந்தாத் சாஸ்திரம் ந மதுமதனா தத்துவமதிகம் ந தத் பக்தாத் தீர்த்தம் ந தத் அபிமதாத் சாத்விகபதம் ந சத்வாதாரோக்கியம் ந புதவஜனாத் போதஜனகம் ந முக்தே சௌக்கியம் ந த்வயவசனதஃ க்ஷேமகரணம் ந த்வயவசனதஃ க்ஷேமகரணம். எதெல்லாம் வசத்தின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகம், ரொம்ப ரத்னமான ஸ்லோகம். அதுல ந த்வயவசனதஃ க்ஷேமகரணம், க்ஷேமமா இருக்கணும்னா துவயத்தை சொல்றத காட்டிலும் க்ஷேமத்துக்கு ஒரு காரணம் உண்டா, துவய வச்சனம்தான் க்ஷேமத்தை கொடுக்கும். இது பிரத்யக்ஷ அனுபவம், இது இதை அனுபவிச்சு பார்க்கணும், அப்பதான் தெரியும் எவ்வளவு முடியுமோ துவயத்தை எப்போ இது ஓஞ்சிருக்கோ. அது நாராயணனுடைய சிவப்பதியான நாராயணனுடையதான அந்த திருவடிகளில் ஈடுபட்டு ஈடுபட்டு தான் சொல்லணும்னே இல்லை, அந்த துவய வச்சனத்துக்கு அவ்வளவு மேன்மை இருக்கு. அது ஈடுபட்டு சொல்லணும்னே இல்லை, தன்னை மறந்து நாக்கு சொல்லுன்னு இருந்தாலே போதும். அதை விட ஒரு க்ஷேமத்தை தரக்கூடிய மந்திரமும் ஒரு பெரிய சித்தி ஒரு சாதனை கிடையவே கிடையாது. இத ஸ்ரீவாஷிகாரர் துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதைவம் முக்தா யாவத் சரீரபாதம், அதை பெருமாள் பாஷிகாரருக்கு சொல்லி கொடுத்தார். இத பெருமாள் சொல்லி கொடுத்தார், இந்த துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டு அப்பப்போ விடாம சொல்லின்றேன், இதை விட உனக்கு என்ன வேணும்னு பாஷிகாரருக்கு பெருமாள் சாதிச்சது கட்டளை. இது சரணாகதியும் போது பாஷிகார சரணாகதி பண்ண போது பெருமாள் ரங்கநாதன் சொல்லி கொடுத்தது, நீ துவயத்தை அப்பப்போ சொல்லின்று அதனுடைய அர்த்தத்தை அப்பப்போ யோஜனை பண்ணு. இதை விட என்ன, திருமால் அடியே துன்சரணாக கொண்டு திருமால் அடியே சேர்வார் உருமால் அருளால் அருளாத வானோர்கள் வாய்ச்சி அருளால் நமக்கு அளித்தாராய்ந்து திருமாலடியினை தன் சரணாகமென பறித்தும் ஊரும் திருமாலடியினை தன் சரண் என்று இந்த அர்த்தத்தை தான் அங்க விவரிக்கிறது. அதனால ஒரு நாள் உரைக்க உயிர் தரு மந்திர மோதிய நாம்னு, இந்த ஆத்மாவுக்கு உயிர்னா நமக்கு உயிரா இருக்கக்கூடிய ஒரு மந்திரம்னா துவயம்னு சாதிச்சது. ஒரு நாள் உரைக்க உயிர் தரு மந்திரம் ஓதிய நாம் ஒரு நாள் பழுதற்று வாழும் வகையதில் மன்னுவமே. இதுதான் தேசிகனுடையதான் துவயத்தை பத்தி சொன்னான்னு தேசிகன் அப்படியே சிரித்து போய் சொல்றாரு. திருமால் அடியினை சேர்ந்து திகழ்ந்து அடிமை பெற திருநாரணன் சரணத்தின் சரணாக துணிந்தடைவோர் ஒரு நாள் உரைக்க உயிர் தரு மந்திரம் ஓதிய நாம் ஒரு நாள் பழுதற்று வாழும் வகையதில் மன்னுவமே. அமிர்தரஞ்சனையில சாய்க்கிறார் அந்த உயிர் தரு மந்திரம்னர். அதனால இந்த ஸ்ரீபதியான எம்பெருமானுடைய திருவடிகளிலே நம்முடைய சரணாகதியை நம்முடைய பாரத்தை சொல்ற இந்த பாரத்தை ஒப்படைக்கிற இந்த விஷயத்தை சொல்ற இந்த சரணாகதி மந்திரத்தை சதா சொல்லிட்டுருங்க. இதை காட்டிலும் உண்மையா க்ஷேமத்தை சம்சாரத்துல எந்த குறையும் இல்லாம அனுபவ பூர்வமாக ரொம்ப கடைசி மூச்சு விடச்சே கூட சௌக்கியமா மூச்சு விடுறதுக்கு ஒரு வழி இந்த மந்திரம். அது அவ்வளவு வசத்தி, ஆனா இது எப்படியோ மறந்து போயிடுத்தும் மறைஞ்சு போயிடுத்தும். இது வழக்கத்துல தெரிஞ்சுட்டு இருக்கிறவா கூட சொல்ல முடியறது இல்ல, ஏதோ கொடுப்பனே இல்லை. யாருக்கு இதை கடைபிடிக்க முடியறதோ அவளை விட சௌக்கியமா ஒருத்தரால் இருக்கவே முடியாது. அதுதான் பாஷிகாரர் சொன்னார், அவர் அருளி செய்ததான இது. நாம் இப்ப 7வது விஷயமா சொல்றோம். எப்படின்னா துவயத்தை யதாசக்தி அத்தானுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோ அப்படின்னு. இது 7வது. இப்போ இது 8வது விஷயம், 7வது விஷயம். ஆமா, 8வது விஷயம் என்னன்னா ശിവാശികാരോപദേശിച്ച എട്ടാമത് വിഷയം വൈഷ്ണവ അഭിമാനം വേണം. ஒரு வைஷ்ணவனிடத்துல வைஷ்ணவ அபிமானம் வேணும். அதனால இந்த இந்த மேற் சொன்ன இந்த விஷயங்கள்ல நம்முடையவன் என்று அபிமானிப்பான் ஒரு வைஷ்ணவனுடைய நிழலிலே ஒதுங்கி வத்தித்தல் செய்கை என்று இது பாஷிகாரருடைய திருவாக்கு. இந்த வைஷ்ணவ அபிமானம் வேணும். நமக்கு நம்ம நம்ம சுத்தி இருக்கிற வைஷ்ணவாள் நம்ம வைஷ்ணவாள் நமக்கு தெய்வம். வைஷ்ணவாள் நமக்கு தெய்வம். தெய்வத்தை பார்த்தா என்ன பண்ணுவோம்? தெய்வத்தை பார்த்தா ஆசையா இருப்போம். தெய்வத்தை பார்த்தா விழுந்து சேவிப்போம். அந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைப்போம். இதே போல ஒவ்வொரு வைஷ்ணவனும் தன்னூறு வைஷ்ணவனை அப்படி வசத்தியா நினைக்கணும், ஆசையா நினைக்கணும், தெய்வமா நினைக்கணும், அவன் திருப்திக்குன்னு இருக்கணும், அவளுக்கு தாசனா இருக்கணும், அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும். எப்படி ஒவ்வொரு வைஷ்ணவனும் இந்த வைஷ்ணவர் அவர் அப்படி நினைச்சா அந்த வைஷ்ணவர் இவரை இப்படி நினைக்கணும். ஒருத்தர் மாத்திரம் தாசனா இருக்கணும்னு நினைக்கிறது, ஒருத்தர் மாத்திரம் நான் மாத்திரம் சுவாமியா இருக்கேன்னு நினைச்சுக்கிறது அது கூடாது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு இவர் அவரை சுவாமியா நினைக்கணும், அவர் இவரை சுவாமியா நினைக்கணும். அதனால தான் சொல்லிச்சு நாம் என்ன சொல்லுவோம் அடியேன்னு சொல்லுவோம், அவர் என்ன சொல்லுவார் அடியேன்னு தான் சொல்லுவார். அவரை நாம சுவாமின்னு சொல்லுவோம், அவர் நம்மளை சுவாமின்னு சொல்லுவார். எப்படி இது வார்த்தையா மாத்திரம் போயிடக்கூடாது. அடியேன்னு கூப்பிடுறது அவர் கொஞ்சம் கவனிக்கலன்னு அடியேன் அப்படின்னு ஒரு மிரட்ட மிரட்டுறது இதெல்லாம் வழங்கி போய் இதெல்லாம் வழக்கத்துல வந்து கொடுத்து. ஆனா பாஷிக்கார சொல்லி கொடுத்தது அப்படி இல்லை. அது அது உண்மையான வைஷ்ணவத்தை தான், வைஷ்ணவத்த பிரீத்தி இது. ஆத்துல ஒத்தொத்திருக்கும் பெருமாள்னும் பாகவதாள்னும் ஆச்சாரியாள்னும் வைஷ்ணவாள்னும். இந்த மரியாதைய நாம் கடைபிடிச்சு ஒத்தொத்தரும் எல்லாரும் ஒரு பாகவதாள் வந்தான்னா அவரை சேவிக்கிறதுன்றது சின்ன குழந்தையிலேருந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டா அப்புறம் அந்த வைஷ்ணவம் குறையாது, அது வழி மாறி போகாது. அய்யோ நம்மாத்து குழந்தை இப்படி போயிடுதே அப்படின்னு சொல்லி பின்னாடி கஷ்டப்பட்டுக்க வேண்டாம் பாருங்கோ. அதனால அந்த வைஷ்ணவத்துவம் குறையிறதுனால தான் ராமானுஜ சம்பிரதாயத்திலே நமக்கு அந்த கட்டு குறையறதுனால தான், கட்டு தளர்ந்து போறதுனால தான் எவ்வளோ தப்பு. அதுவும் இன்னைக்கு நடக்கிற எத்தனை தப்புகள் எத்தனை வித்தியாசமானது நாம நினைச்சு பார்க்காத அளவுக்கு கட்டுமீறி போற விஷயங்கள், அதுவும் சம்பிரதாயமே குலைஞ்சு போறது எல்லாம் எதனாலன்னா இந்த வைஷ்ணவத்துவம் இந்த வைஷ்ணவான்ற பாசம் வேணும்னு பாஷிகார். அந்த பாசம் இருந்துச்சுன்னா நம்மளவா நம்ம சேர்ந்துவா, இதை தவிர வெளியில போறதுக்கே தெரியாது, வெளியில போக பிடிக்காது. அது பாஷிகாரர் அந்த வைஷ்ணவத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறார். நம்முடையவன் என்று அபிமானிப்பான் ஒரு வைஷ்ணவனுடைய நிழலிலே ஒதுங்கி வர்த்தித்தல் செய்கை. வைஷ்ணவாள்னு ஆசைப்படுறா ஒத்தவத்தார் பாருங்க, அவ கிட்ட போய் கலந்து இருந்துட்டு இருக்கணும். அதனால இந்த சமுதாயம் அந்த கூட்டு சமுதாயமா இருக்கணும். ஆங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பகவத் ஆராதனம் நம்ம அனுஷ்டானம் அப்படின்னு அது ஆழத்துல குறையக்கூடாதோ அதே போல இதுல முதல்ல ஸ்திரீ புருஷால்ன்ற வித்தியாசம் இல்லாம ஒத்தோத்திரம் மொத்தத்திரம் அவளுக்கு உண்டானதான தகுதிக்கு தகுந்த மாதிரியான மரியாதையிலே ஸ்ரீ வைஷ்ணவத்தை கலந்துக்கணும்னு அறவு. இது கலந்துண்டா குறையாது, இது கலந்து இது குறையாம இருக்கணும்ன்றது இது ஒரு யுக்திக்காக இல்லை, இதுதான் இது புருஷார்த்தம். இது இப்படி இருந்தான்னா இது இந்த சம்பிரதாயம் இந்த சமுதாயம் இதுக்கு அடுத்த தலைமுறை இதுக்கு அடுத்த தலைமுறைன்னு எல்லா தலைமுறையிலையும் அந்த வைஷ்ணவத்துவம் குறையாம நாம மாத்திரம் நன்னா இருந்தோம்னு இல்லை, நம்ம சந்ததியெல்லாம் கூட இதே மாதிரி வசத்தியா இந்த இன்னைக்கு அன்னைக்கு பாஷிகார் காலத்துல இருந்தா போல, தேசியன் காலத்துல இருந்தா போல, திருக்குடம் தேசியன் காலத்துல இருந்தா போல, பெரியாண்டவன் காலத்துல இருந்தா போல, இன்னும் நம்ம பின்னாடி நமக்கு பின்னாடி இருக்கிற பரம்பரையும் இதே போல நல்லா இருக்கணும்னா அன்னைக்கு அவள்லாம் காப்பாத்தி வச்ச ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் தானே இன்னைக்கு நம்மளை காப்பாத்துறது. இதே மாதிரி நம்மளுடைய சந்ததியை காப்பாற்றணும்னா ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்தை குறையாம கடைபிடிக்கணும்னா முதல்ல அந்த வைஷ்ணவாளிடத்திலே பாசம் வேணும். இப்பெல்லாம் வைஷ்ணவாள்னு பொதுவாக பார்த்தோம்னா ஒரு தோஷம் இருக்குன்னா ஏன்னா பைசா கொடுத்தாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவா போல இருக்கு வைஷ்ணவாளி, அந்த அளவுக்கு எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறா அப்படிதான் பார்க்குறோம். லோகமே அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அப்படி இல்லை, அது வைஷ்ணவாள்னா தானே பாசம் இருக்கணும், அவளிடத்துல ஈடுபாடு இருக்கணும், இன்னும் கேட்டான்னா விழுந்து சேவிச்சு விடணும்னு. வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் பிரணமேத் புவின்னு, வைஷ்ணவனை பார்த்தா முதலே உடனே சேவிச்சிடும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படி வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தார் பாஷ்யக்காரர். அதனால இந்த வைஷ்ணவத்துவ அபிமானம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த அதுவும் பகவத் பாகவத ஆச்சாரிய அபிமானமா அதுல முக்கியமா ஒவ்வொருத்தர பாராட்டச்சு எப்படின்னா ஆச்சாரியால பாராட்டுறதுன்றது ரொம்ப அவசியம். அதனால ஆச்சாரிய கைங்கரியம்ன்றது ரொம்ப அவசியம். அதனால ஆச்சாரியாளுக்கு எப்படி பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்கள் அப்படிங்கிறது இது இது அடுத்த பாயிண்ட். இது இப்போ சொன்னது இப்போ நம்ம சொன்னது எட்டாவது பாயிண்ட் இல்லையா, இதுக்கு அடுத்தது இது ஒன்பதாவது பாயிண்ட். ஆமாம் இப்போ அடுத்தது ஒன்பதாவது பாயிண்ட். அதனால் இந்த வைஷ்ணவத்துவ ஆச்சாரிய சம்பந்தம்னு இருக்கே இது எப்படி பாராட்டுறதுன்னா, அடுத்து இத முடிஞ்சு அதை கைங்கரியமா மாத்தணும். பகவத் கைங்கரியம் பண்றா போலே, பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம்னு. இந்த ஆச்சாரிய கைங்கரியத்தை பண்ணுச்சே, அது ஆச்சாரியாளுடைய கைங்கரியம்ன்றது பலவிதமா. ஆச்சாரியாளுடைய திருநக்ஷத்திரத்தை கொண்டாடுறது, ஆச்சாரியாளுடைய புஸ்தகங்கள் எல்லாம் பராமரிக்கிறது, ஆச்சாரியா புஸ்தகத்தை பிரச்சாரம் பண்ணி வைக்கிறது. இப்படி இந்த ஆச்சாரிய கைங்கரியம்ன்றது அவர் வெறும் தனியனை மாத்திரம் சொல்றது இல்லை, அவர் ஆச்சாரியுடைய சரித்திரங்களை பிரச்சாரம் பண்றது, ஆச்சாரியாளுடைய ஸ்ரீசூக்திய பிரச்சாரம் பண்றது, ஆச்சாரியாளுடைய திருநக்ஷத்திரங்களை விசேஷமா கொண்டாடுறது, இப்படி பலவிதமா இருக்கு ஆச்சாரிய பக்தி. அது நிச்சயம் ஆச்சாரியாளுடைய ஆராதனமா பாதுகா ஆராதனம் பண்றது, இப்படி பல விதமா இருக்கு. ஆச்சாரிய பக்தி ரொம்ப அவசியம். அதனாலே சுவாமி காட்டி கொடுத்த விஷயத்துல அவன் இப்ப 9வது விஷயமா எடுத்துட்டது, பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் முக்கியம். நம்ம அந்த ஏற்கனவே பகவத் கைங்கரியத்தை சொல்லச்சே, அமுதுபடி சாத்துபடி திருவிளக்கு திருமாலை சாத்தல் அப்படின்ற பாயிண்டா அப்ப சொன்னோம், அது 6வது பாயிண்டா சொன்னோம். ஆனா அது பகவத் கைங்கரியத்துக்கு மேல ஆச்சாரியாள் பாகவதாளிடத்திலே கைங்கரியம் பண்ற அளவுக்கு நாம் ஈடுபட்டு இருக்கணும் அப்படின்னு. இது 9வது பாயிண்ட். அடுத்தது 10வது பாயிண்ட். இது சுவாமி தேசிகன் சாஸ்திர நியமன அதிகாரத்திலே சாதிக்கிறார். என்னன்னா, நம்ம சுத்தி இருக்கிற வாழிடத்துல எப்படி இருக்கணும்னா, வேற வைஷ்ணவாளை கண்டா நிலவு தென்றல் போலே, சந்தன குசுமாதிகள் போலே. வைஷ்ணவாளை கண்டா எப்படி சந்திரன் பூர்ணச்சந்திரனை பார்த்தா சந்தோஷம் வருது, சந்தனத்தை பார்த்தா வாசனை ரொம்ப பிடிச்சு போறது, அது புஷ்பத்தை பார்த்தா அதனுடைய வர்ணம் பிடிக்கிறது, வாசனை பிடிக்கிறது. அது மாதிரி வைஷ்ணவாளை கண்டாள்னா ஆசையா இருக்கிறா போல, அவைஷ்ணவாளை கண்டான்னா கிட்டே போகக்கூடாதுன்னு. அவ கிட்டே போய் பழகி அவளிடத்திலே பரிமாறிக்கொண்டு அவளிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அவைஷ்ணவத்வமானது நமக்கு என்ன தோன்றது, இப்ப அப்படிதான் ஆகி போச்சு இல்லையா. ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்னு பாக்குறா அப்படின்னா, கிறிஸ்டியனோட பழக ஆரம்பிச்சு இப்ப நம்ம கிறிஸ்டியன் மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறா, நெத்தி கெட்டுக்க கூடாதுன்னு நினைக்கிறா, தலையில சிக வச்சு கூடாதுன்னு நினைக்கிறா, அவனை போலயே பேண்ட் புஷ்பு எல்லாம் போட்டுக்கணும்னு நினைக்கிறான், அவன் நம்மள மாதிரி இருக்கணும்னு ஒரு காலம் நினைக்க மாட்டான். ஆனா நாம அவனை போல இருக்கணும், அவனை மாதிரி இருந்தாத்தான், அவனை மாதிரி இல்லாட்ட ஏதோ அவமானம் போல. நாம நம்மள மாதிரி இருந்தாலே நமக்கு அவமானம் போல, அவனை மாதிரி இல்லாட்டா நாம ஒரு அவமானம் போல, அப்படிலாம் நினைச்சு. அதான் பாஷிகாரர் முதல்ல காஷன் பண்ணி வச்சாரு, அவைஷ்ணு ஆள்கிட்ட பழகிறத விடுங்கன்னாரு. இது இது வருது ராசித்திரை சாரத்திலே சுவாமி எடுத்து காட்டுறாரு. அவைஷ்ணு ஆளை கண்டா எப்படின்னா, அந்த பாம்பை கண்டரா, பாம்பு கிட்ட போய் ஒருத்தன் பழகின்னு இருப்பானோ, அது போல அது மாதிரி அதை நெருப்பு பார்த்தா கிட்ட கட்டி பிடிச்சிக்கணும்னு நினைப்பானோ, அது மாதிரி நெருப்பு கிட்ட கிட்ட போறதுக்கு பிடிக்காது இல்லை, அது போல அது பாம்பு கிட்ட போனாலே எப்படி இருக்கும், அது மாதிரி அது அவைஷ்ணவாளிடத்திலே பழகிறத விடுங்கோ. ஏதோ நிர்பந்தத்தினால ஏதோ கொஞ்சம்னு கொஞ்சம் பேச்சுவார்த்தை அப்படின்னு, அதுக்கு மேலே அவனோட கூட போய் உட்கார்ந்துக்கிறது, கூட சாப்பிட்றது, கூட கை குலுக்கிறது, அவன் கூட அவனோட சேர்ந்து வியாபாரம் பண்ணுறது, இதெல்லாம் விடுங்கோ அப்படின்னு அவர் சொல்லி, இந்த காலத்துக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா சரிப்பட்டு வராது. ஏன்னா ரொம்ப கெட்டு போச்சு, கெட்டு போனது திருத்துறதுன்றதெல்லாம் சாதாரண என்ன மூலம் இருக்கிற சாதாரணப்பட்ட வாழெல்லாம் சொல்லி கொடுத்துலாம் செய்ய முடியாது, அதை பழகிறத விடுங்கோ அப்படின்னு அவர் அது ரொம்ப அவசியமாக சொல்லிக் கொடுத்தாரு. எப்படி பாகவதாளிடத்திலே பிரீத்தியா இருக்கணும்ன்றத சொல்லி கொடுத்தா போல, அது அவசியமானிடத்திலே பழகிறத விடுங்கோ அப்படின்னு. அதே சமயத்துல இது இப்ப சொல்றது 10வது பாயிண்ட், அவைஷ்ணவனும் இல்ல வைஷ்ணவனும் இல்ல, அவன் பாட்டுக்கு ஏதோ அவன் பகவத்வேஷியும் கிடையாது, பகவத்வேஷியும் கிடையாது, பகவத் சம்பந்தம் உடையவனும் கிடையாது, அவன் பாட்டுக்கு ஏதோ போயிட்டு இருக்கான் அப்படி அனுபயர்னு பேர் அதுக்கு. அதனால சொன்னார், எப்படி பகவத் பக்தாளிடத்திலே அபிமானமா பழகணும், பகவத்வேஷிகளிடத்திலே நெருங்கவே கூடாது. இது நடுவில் இப்போ சம்பந்த பகவான்னு ஒரு விஷயமே தெரியாது, அவா பாட்டுக்கு அவா பழவ பார்த்துன்னு அவ பாட்டுக்கு போயிருந்தான்னா, நீங்களும் அவளை பார்த்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, காஷ்ட லோஷ்டாதிகள் போலே அப்படின்னு. அவளிடத்துல எப்படின்னா, ஏதோ ஓட்டாஞ்சலியை பார்த்தோம்னா அதுக்கு பாட்டு கிடக்கிறது நமக்கு என்ன வந்தது, எங்கேயானா ஒரு ஓட்ட கட்டையை ஒன்று பார்த்தோம்னா அது பாட்டு கிடக்கிறது நமக்கு என்ன, அதுக்கு நமக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது என்று எப்படி நாம அந்த சம்பந்த ஞானத்தை இல்லவே இந்த சம்பந்தம்ன்ற நினைப்பே இல்லாமல் இருப்போமோ, அந்த மாதிரி இருந்துக்கோங்கோ அப்படின்னு. ஆக இப்படி இப்போ நான் சொன்னது 10 பாயிண்ட்டு. யாரோ சில பேர் ஏதோ 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்லாம் வச்சுக்கிறா, அதுக்கு அதை வச்சு நீ இதை சொன்னோம்னு அர்த்தம் இல்லை. பாஷிகாருடைய சரித்திரங்களை மொத்தம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இப்படி ஒரு 10 விஷயம் மனசில் படுறது. இதில் பாஷிகாரரே சாதிச்சது, நடுவில் சொன்ன முதல்ல சொன்ன சமாசிரேணம், அப்புறம் பரணியாசம், வர்ணாசிரம தர்மங்கள், அதுக்கு அடுத்தது இந்த 5 பாயிண்ட், ஸ்ரீவாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல், உகந்தருளின நிலங்களிலே மாலாகரண தீபாரோபண அமுது பிடி சாத்துப்பிடி சமர்ப்பித்தல், அப்புறம் துவயத்தை அர்த்தானுசந்தானம் செய்திருத்தல், நம்முடையவன் என்று அபிமானிப்பான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருடையதான நிலைகளே ஒதுங்கி வர்த்தித்தல் செய்கை அப்படின்னு சொல்லி இது மொத்தம் 8 பாயிண்ட். இதுக்கு இதெல்லாம் பாஷ்யகாரத்தில் நேரடியாக பார்க்குறோம். அது பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியமும் பண்ணணும்ன்றது பாஷ்யகாரர் கத்தியத்தெல்லாம் கூட சாதிச்சிருக்கார். அதுக்கு அடுத்தது கீழே இந்த இப்போ சொன்னமே பாகவதாளத்தில் பழகச்சு நிலவு தென்றல் போலவும் சந்தன குசுமாதிகள் போலவும், அதே சமயம் பகவத் துவேஷிகளாக இருந்தேன்னா அவற்றில் சர்ப்பாக்னிகளை கண்டால் போலே, நெருப்பை கண்டா போலே, பாம்பை கண்டா போலே ஒதுங்கி நிற்கிறதாயும், இல்லை அனுபயரை கண்டால்னு அவளுக்கு வைஷ்ணவம்னாலே என்னன்னு தெரியாது, நமக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் இல்லைன்னா, காஷ்டலோஷ்டாதிகள் போலே அப்படின்னு ஒரு கட்டை போலே, ஓட்டாஞ்சலி போலே, அவள் விஷயத்தில் எந்த சம்பந்தத்தையும் ஸ்மரிக்க கூட இல்லாமல் இருக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் சாஸ்திரிய நியமன அதிகாரத்திலே சுவாமி சாதிச்சிருக்கு, தேசியம் சாதிச்சிருக்கார். ஆக இப்படி இந்த ஒரு 10 விஷயத்த அனுஷ்டிக்கிறவாளுக்கு வைஷ்ணவத்துவம் குறையாது, பகவத் அனுகிரகம் குறையாது, க்ஷேமம் குறையாது, நமக்கு மாத்திரம் இல்லை நம்ம சந்ததிக்கும் இப்போ ஏற்பட்டதான வைஷ்ணவத்துவம் குறையாது, எல்லாம் எப்படி சாஸ்திரியமாக இருக்கும். அதனால இப்போ ஏற்பட்டதான இந்த 10 விஷயங்களை ஸ்ரீபாஷிகாரருடையதான திவ்ய சரித்திரத்தினாலேயும் அவருடைய உபதேசங்களினாலையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் என்பதாக சொல்லி இந்த பாஷ்யகாரருடையதான அனுபவத்தை சில மாதங்களுக்கு முன்னால் ஆரம்பித்தோம். இந்த பாஷ்யகாரருடையதான சித்தாந்தத்தை நம்ம பெரியவா பின்னாடி எப்படி கடைபிடிச்சு காப்பாற்றினா, எந்தெந்த ஆச்சாரியால் நமக்கு அப்படி பகவானுடைய அவதாரமாக பாஷ்யகாரருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே நமக்கெல்லாம் கிடைச்சான்றதை அடுத்த வாரத்திலிருந்து நாம் ஆரம்பித்து அனுபவிக்கலாம்னு சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஸ்ரீராம்
அரிய அரியந்தாசன் ரொம்ப பாக்கியம்.
முடிஞ்சு
அரியன் ரொம்ப பாக்கியம்.